أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد ومن الناس من يقول آمنا بالله وباليوم الآخر وما هم بمؤمنين يخادعون الله والذين آمنوا وما يخدعون إلا أنفسهم وما يشعرون صدق الله العظيم. அகிலத்தை எல்லாம் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற ரட்சகனான அல்லாஹ் ஒருவனுக்கு விருத்தானது. சலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரர்கள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிப நண்பர்களே, தொடர்படியாக நாம் இந்த மஜ்லிஸிலே படித்துக் கொண்டிருக்கிற, அறிந்து கொண்டிருக்கிற ஆயத்துகளின் வரிசையில், சென்ற வாரம் முனாஃபிகீன்களை பற்றி அறிமுகப்படுத்துகிற அல்லாஹ் அவர்களுக்கு எந்த முகவரியை கொடுத்திருக்கிறான், அந்த முகவரியை கொண்டு அந்த கயவர்களை இந்த உலகத்திலே அடையாளம் காணுவது எப்படி என்பதை பற்றி ஒரு கருத்தோட்டமாக, ஒரு முன்னோட்டமாக சில விஷயங்கள், அவர்களுடைய வரலாறுகளை பற்றி, நிஃபாக் என்பது எங்கிருந்து ஆரம்பித்தது, அதனுடைய வரலாறு என்ன, அது எப்படி சென்று கொண்டிருக்கிறது, அதை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பற்றி எல்லாம் சில கருத்துக்களை பார்த்தோம். அதனுடைய தொடர் ஆயத்தாக நமக்கு இன்றைய தினத்திலே மேலே வாசிக்கப்பட்டது ஒன்று, ஒமினன் நாசிமை யகூலு ஆமன்னா பில்லா ஒபில் யோமில் ஆகிர் ஒமாகும் பிமுஃமினி. சில மனிதர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டோம் என்று. ஆனால் அவர்கள் முஃமின்கள் அல்ல என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறானே. அதனுடைய தொடராக பல விஷயங்களை இந்த மஜ்லிஸிலே சென்ற வாரம் சொல்லப்பட்டது. அதில் சொன்னோம், ஒரு முஃமினுடைய நிலைமை எப்படி இருக்கும், அவன் முஸ்லிம்களை கண்டு எப்படியெல்லாம் பயப்படுவார், அவருடைய இதயத்திற்கும் அவருடைய எண்ண ஓட்டத்திற்கும் அவருடைய மனதிற்கும் அவருடைய செயலுக்கும் எத்தனை வேறுபாடுகள், சொல்லுவது ஒன்று உள்ளே நினைப்பது ஒன்று, செயல்படுவது ஒன்று உள்ளே நினைப்பது ஒன்று. இப்படி ரப்பினுடைய தர்பாரிலும் கூட வந்து நிற்கிற அந்த மனிதனுடைய முடிவு இந்த காலத்தோடு முடிவதல்ல, அது தொடர்கிறது என்று கியாமத்து வரையும் இதே நிலை நீடுக்கிறது. கியாமத்திலே வந்து நிற்கிறான். அதை பற்றி அல்லாஹ் விட்டாலா திருக்குறானிலே ஒரு வசனத்திலே சொல்லுகிற போது சொல்லுகிறான், அந்த நாளையில் அவர்கள் ரப்பினிடத்திலே அங்கே மறுமையிலே வந்து நிற்கிற போது அவர்களுடைய கேள்வி புலன்களும் அவருடைய பார்வைகளும் அவருடைய தோள்களும் அவர்களுக்கு அவர்கள் எதை செய்து கொண்டிருந்தார்களோ அதன் மீது அதையெல்லாம் சாட்சி கூறும். அவர்களுடைய கால்கள், அவருடைய கைகள், அவருடைய தோள்கள், இதெல்லாம் அவர்களுக்கு எதிராக சாட்சி கூறும். அவர்கள் இந்த உலகத்தில் எப்படி நபியை ஏமாற்றிக் கொண்டிருந்தார்களோ அப்படியெல்லாம் அங்கே வந்து சாட்சி கூறும். இப்ப சாட்சி சொல்லுவது என்பது ரப்பினிடத்தில் நமக்கென்னமோ அது ஒரு பெரிய விஷயமாக, அது அப்படி அவ்வளவுதானே அப்படின்னா, அதை பத்தி உண்மையான நிலை நமக்கு விளங்குகிற போதுதான் சாட்சி சொல்றது அப்படின்னா என்ன அப்படின்னு விளங்கும். அந்த கியாமத்துடைய நாளையில் மனிதர்களை கொண்டு வந்து நிறுத்தப்படுகிற போது ரப்பு கேட்பான், நீ அப்படி செய்தாயா இப்படி செய்தாயா, உன்னுடைய நிலைகள் எந்தெந்த தினங்களிலே இப்படி இருந்ததா, நீ தனிமையிலே இருந்தபோது உன்னுடைய எண்ணம் எப்படி, செயல் எப்படி, இப்படி எல்லாம் வர்ணிக்கப்பட்டிருக்கிறதேன்னு கேட்ட உடனே உடனே நம்ம ஆளு எப்போதும் இயற்கையிலே இருக்கிற மாதிரி சொல்லுவான், சத்தியமா ரப்பே நான் அப்படிலாம் ஒன்றும் செய்யலையே, எனக்கு இந்த செயலுக்கு எந்த தொடர்பும் இல்லையே, அதுதானே என்னுடைய நிலைமைன்னு சொல்லுவான். உடனே அல்லாஹுத்தாலும் அங்கே நம்ம வீடியோல இன்னைக்கு ரிகார்டு போட்டு காட்டிட்டு இருக்காங்க இல்லையா, இது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா, அவங்க அப்படி சொல்லி போட்டாங்களா அந்த பார்ட்டி, இல்லப்பாவும் அப்படிலாம் சொல்லலையான உடனே மறுநாள் அங்கிருந்து தமிழகத்திலிருந்து சீடிகள் வந்து குதிக்கிறது. சீடி வேணுமா ஓசில போட்டு தர்றோம் பாருங்க, எங்க ஆளுங்க இப்படிலாம் சொல்லவே இல்லை. ஒண்ணுக்கு இவர் ஒரு சீடி பேசினா அவர் ரெண்டு சீடி பேசுறார், அவர் ரெண்டு சீடி பேசினா இவர் மூணு சீடி பேசுறார். பேசிக்கொண்டது போட்டு காமிச்சு பாரு எங்க ஆளு எவ்வளவு சரியா இருக்கு. இதுல யாரு எதை ஒதுக்கிறான் எதை விட்டு வைக்கிறான் அப்படிங்கறது யாருக்கும் தெரியாது. பாக்குற ஆளுங்க எல்லாத்தையும் நம்பிக்கை கரெக்ட் இவர் சொன்னதுனாயா சரி. அங்க அதுல செய்யப்பட்டிருக்கிற மாடிபிகேஷன் என்ன அல்ல, அதுல உள்ள இருந்து அவங்க அதை வேலை செய்யும் போது எதை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டான் எதை கழட்டி விட்டான் யாருக்கும் தெரியாது. எல்லாத்துக்கும் ரைட், எங்கால நூத்துக்கு நூறு சரியா இருக்காயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவு போய் அவன் சட்டையை பிடிக்க, அந்த அளவு வந்து இவ சட்டையை பிடிக்க, ரெண்டு பேருக்கும் வடாய். அப்போ இது அல்லாஹு தஆலாவினுடைய தர்பாரில் இந்த கணக்கெல்லாம் வேகாது. அவ்வளவு சொல்லிட்டு போற மாதிரி அவ்வளவு அந்த சீடி போட்டுலாம் இஷ்யூ பண்ண முடியாது. அல்லா சொல்லுவான் பேசுங்க வாப்பா அப்படின்னு அவர்களுடைய தோள்கள் பேசும், அவருடைய காதுகள் பேசும், அவருடைய கண்கள் பேசும், அவர்கள் எதை பார்த்தார்களோ அதை சொல்லிக் கொண்டே இருக்கும்.
ஆமினு கம ஆமன الناس قالوا انؤمن كما امن السفهاء الا انهم هم السفهاء ولكن لا يعلمون. அவர்களிடத்திலே சொல்லப்பட்டால், அந்த முனாஃபிகீன்களிடத்திலே கோரிக்கை வைக்கப்பட்டால், கேட்டுக்கொள்ளப்பட்டால், அவர்களிடத்திலே சொல்லப்பட்டால், ஆமினு கம ஆமன الناس மக்கள் எல்லாம் எப்படி ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அப்படியே நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால், காலு அதற்கு பதிலாக அவர்கள் சொல்லுவார்கள், அநுஃமினு கமா ஆமன சுஃபஹா, என்ன மடையர்களை போன்று நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டுமா என்று கேட்பார்கள். அலா ஓ மனிதர்களே, மூமின்களே, நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், இன்னும் ஹுமு சுஃபஹாவு, அவர்கள் தான் மடையர்கள், வலாக்கில்லாயாலமு, என்றாலும் அவர்கள் அதை அறியாத நிலையிலே இருக்கிறார்கள். இந்த வசனத்துக்கு ஆரம்பிச்சு முடிச்சிட்டோம். இது மொபைல் போன் யாரும் வச்சிருந்தா அமர்த்திருங்க, இடையில அர்த்தம் சொல்லப்பட்ட போது அதிலே ஒரு விஷயத்தை விளங்க முடிந்தது. அந்த முனாஃபிகீன்கள் மூமின்களை பார்த்து சொல்லுகிறார்கள், அவரிடத்தில் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டால், என்ன நாங்க மடத்தனமா இப்படிப்பட்ட ஆளுகளை நம்புறதா நாங்க நம்புறதா அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கு முன்னுள்ள வசனத்தை நாம் படித்தோம், அதிலே சொன்னான், அந்த முனாஃபிகீன்களிடத்துல போய் தயவு செஞ்சு ஃபசாது பண்ணாதிய, இந்த உலகத்திலே குழப்பம் விளைவிக்காதீர்கள் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், காலு இன்னமா நஹ்னு முஸ்லிஹூன், நாங்கள் தான் சீர்திருத்தவாதிகள், இந்த உலகத்தை, இந்த உலகத்திலே படர்ந்திருக்கிற இருளை அகற்றுவதற்கு, இந்த உலகத்திலே இருக்கிற மூடத்தனத்தை, முட்டாள்தனத்தை, மடமையை அகற்றுவதற்கு புறப்பட்டிருக்கிற ஒரு சீரிய படை என்று அவர்களால் வாசகம் வெளியிடும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அலா இன்னகும் ஹுமுல் முஃப்ஸிதூன வலாகில்லா யஷூரூன், ஆனால் சத்தியமாக அவர்கள் தான் அந்த பித்ராவை, ஃபசாதை, இருக்கிற குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடியவர்கள், ஆனால் அதை அவர்கள் உணராமல் இருக்கிறார்களே என்று அல்லாஹு தஆலா முதல் பீடிகையாக ஒரு பீடிகையை போட்டார். அதற்கு அடுத்தபடியாக இந்த வசனத்திலே சொல்லுகிற போது அல்லாஹு தஆலா சொன்னான், நீங்கள் அப்படி சந்தித்து அவர்களிடத்தில் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டால், இந்த மடையர்கள் போன்று நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டுமான்னு கேட்பாங்க. இப்ப இதுல ஒரு விஷயம், சஃபஹ் என்ற வார்த்தையை அல்லாஹு தஆலா பயன்படுத்துகிறார், அந்த மடமை, அந்த மடையர்களை போன்று அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப சஃபஹ் என்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, மடம், மடத்தன்மை, அதாவது நடந்துகிட்டு இருக்க விதத்திலே ரொம்ப கீழ்த்தரமா போறது ஒண்ணு. அடுத்து முட்டாள்தனம் என்ற வார்த்தை வாசகமும் அதற்கு அர்த்தம் இருக்கிறது, அதே போன்று குருட்டுத்தனம் என்ற அர்த்தத்தையும் அந்த வார்த்தை கொண்டிருக்கிறது. இப்ப இந்த மக்கள் எல்லாம், இந்த ஏழைகள் அந்த முட்டாள்தனமாக நம்பி இருப்பதை போன்று நாங்கள் நம்பணுமான்னு கேட்கலாம். இப்ப இதுல ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம விளங்கணும், மேலேந்து எங்க நம்ம முனாஃபிகீன்களை பத்தி ஆரம்பிச்சோமோ அப்பையிலேந்து ஒரு விஷயத்த தொடர்படியாக நாம் சொல்லிக் கொண்டு வருகிறோம். அதாவது எந்த ஆயத்தை எடுத்து பார்த்தாலும் அவங்களுக்கும் அவங்க செய்யற செயலுக்கும் சம்பந்தம் இருக்காது, அவங்க செயலுக்கும் அவங்க பேச்சுக்கும் சம்பந்தம் இருக்காது, அவங்க நினைக்கிறதுக்கும் அவங்களுடைய சொல்லுக்கும் சம்பந்தம் இருக்காது, அவங்க உள்ளே கொண்டிருக்கிற கொள்கைக்கும் வெளியே செயல்படுவதற்கும் சம்பந்தம் இருக்காது, எல்லாம் வித்தியாசம் வித்தியாசம். இதுல அரபியிலே தனாக்குத் என்று சொல்லுவார்கள், தனாக்குத் என்றால் முரண்பட்ட நிலை, எல்லாமே முரண்படுது, உள்ள ஒன்னு இருக்கும், வெளியே ஒன்னு இருக்கும், சொல்றது ஒன்னா இருக்கும், செய்யறது ஒன்னா இருக்கும், இப்படி தனாக்குதான நிலை, ஒன்றுக்கொன்று மாறுபட்ட கருத்துக்களை தங்களகத்தை கொண்டிருப்பவர்கள் தான் இந்த முனாஃபிக் என்பதை பறைசாற்றுவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அந்த கருத்தை ஆழமாக அடித்து ஒவ்வொரு ஆயத்திலும் சொல்லுகிறார். அப்ப இந்த ஆயத்துல பார்த்தா எப்படி அல்லாஹ் அப்படி அந்த அவங்களுடைய டெஃபினேஷன் எப்படி கொடுக்கறான் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ஆயத்துல சொல்லப்படுகிறது, அவரிடத்துல போய் நீங்க வந்து ஈமான் கொள்ளுங்கள் சொல்லப்பட்ட உடனே சொல்லுவாங்க, என்னங்க அவங்க எல்லாம் மாதிரி ஈமான் கொள்ளணுமா, நாங்க ஏங்க அப்படி சொல்றீங்க, அந்த ஈமானை ஏங்க போய் பிக்கிறீங்க, முட்டாளுங்க, முட்டாளுங்க நாங்க, சரி முட்டாள்கள் கொண்டிருக்கிற கொள்கை எல்லாம் முட்டாள்தனமான கொள்கையா, மடத்தன்மை அது பொய்யா இருக்குமா, முட்டாள்கள் ஒதுக்கிட்டோம் ஒரு சமுதாயத்தை, அந்த சமுதாயம் தேவையில்லை முட்டாள்கள் சொல்லியாச்சு. சொல்லி முடிச்ச பின்னாடி அந்த கொள்கை பொய் இருக்குமா? அது இருந்தா உனக்கு என்ன, இல்லாம போனா உனக்கு என்ன? அத பொய்னு வேற கொள்கையை தனியா சொல்லிக்கிறாங்க. அப்புறம் ஆளுகளை எவர்கள் ஈமான் கொண்டிருக்காங்களோ அவங்கள பார்த்து சொல்றாங்க அந்த ஆளுகள் எல்லாம் முட்டாளுங்க, புக்கராக்கள். இன்னொரு தப்சீல எழுதும் போது இவர்கள் எல்லாம் ஏழைகள், ஏழை அந்த விசுவாசிகளை நாங்கள் நம்பணுமா அப்படின்னு கேட்கிறாங்க. சரி, புரிஞ்சு போச்சு. இது ஒரு வித்தியாசம். ரெண்டாவது வித்தியாசத்தை பார்த்தா, இவங்க அத பொய்னு சொல்லிக்கிட்டு அந்த மூமின் மாதிரி வேலை போடுறாங்க. எதுக்கு? ரசூல்லாட்ட வந்து உட்காந்துக்கிட்டு நாங்களும் தான் மூமின், வெளியே போனா தாடி கிடி வச்சுட்டு பள்ளியாசலுக்கு வந்துட்டு தொழுகிறது, ஜக்காத்து கொடுக்கறது, நோன்பு வைக்கிறது எல்லாம் செய்யறாங்க. அதெல்லாம் கரெக்ட், அச்சசல். ஆனா என்னங்க, பொய்யுங்க. அது பொய்ய ஏன் நீ செய்யணும்? இதான் மடமைத்தனம் நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்புறம் எதுக்கு நீ வெளியே அதை காட்டிக்கிற? எவ்வளவு பெரிய வித்தியாசங்கள் பாருங்க. அல்லாஹ் தஆலா அப்படி படம் பிடிச்சு காட்டுறான், மடமைத்தனம் வித்தியாசம் என்று சொல்லிக்கொண்டு தாங்கள் அதை பின்பற்றி கொண்டிருப்பார்கள். ஏன் மடமைத்தனம் சொன்ன பின்னாடி உனக்கு பின்பற்றதுக்கு என்ன வந்துச்சு? உனக்கு பின்பற்ற வேண்டிய அவசியம் என்ன? அப்போ இந்த ஆளுகளை முனாஃபிக்கீன்களை ஆரம்பத்திலிருந்து எடுத்தோம் அப்படின்னு சொன்னா எல்லாமே முன்னுக்கு பின் முரண்பட்ட வாதங்கள். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா கமா ஆமனன்னாசுன்னு சொன்னான், அந்த மனிதர்கள் ஈமான் கொண்டது போன்று நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். இப்ப இந்த மனிதர்கள்னா யாரு? இந்த மனிதர்கள்னா எந்த லிஸ்ட்ல இவங்களை சேர்க்கிறது? இவங்க யாரு, யாரை நம்ம முடிவு பண்றது அப்படின்னு சொன்னா, அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் கொடுத்ததாக எல்லா தப்சீர்களும் ஒட்டுமொத்த தப்சீர்களுடைய இஜ்மா கருத்து. இஜ்மான் என்று சொன்னால் யோகோபித்த. அந்த யாரெல்லாம் தப்சீர்களை தொகுத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் யோகோபித்து இந்த ஆயத்திலே ஒரு முடிவு செய்திருக்கிறார்கள். மனிதர்கள் என்று சொன்னால் அது சஹாபாக்களை மட்டுமே குறிக்கும். சில ஆயத்துல வேறுபடுவாங்க முஃபஸ்ஸிர்கள், சில ஆயத்துல அந்த வேத வியாக்கியானிகள் இந்த ஆயத்துக்கு அல்லாஹ்வினுடைய வார்த்தைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்கன்னு வேத வியாக்கியானம் செய்யக்கூடிய அந்த இப்னு கதீர், இமாம் ராசி போன்ற தப்சீரிலே சிறந்து விளங்குகிற அந்த முஃபஸ்ஸிர்கள் வேறுபடுவார்கள். ஆனால் இங்க வந்து எல்லா இஜ்மாவான உம்மத்துகள் அந்த முழு தப்சீரினுடைய ஆசிரியர்களும் ஒன்றுபட்டு இருக்கிறார்கள். அவர்கள் சஹாபா பெருமக்கள்னு புரிஞ்சு போச்சு. இப்ப ஒரு கருத்து விளங்கிருச்சு, இந்த இடத்தில் சஹாபா பெருமக்களை தான் அல்லாஹு தஆலா மனிதர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ இதை தொடர்ந்து தப்சீர்களில எழுதுகிற போதும் நமக்கு வேண்டிய அவசியமான ஒரு அறிவு இந்த இடத்துல நமக்கு கிடைக்கிறது. என்ன? நீங்க ஈமான் கொள்ளுங்கள் அல்லாஹ் சொன்னான். அப்ப எப்படி ஈமான் கொள்ளணும் அப்படின்னு கேட்ட உடனே அந்த மனிதர்களை போன்று, அந்த மனிதர்கள் யாரு? சஹாபாக்கள். அப்போ அப்படி எப்படிங்க நாங்க ஈமான் கொள்ள முடியும், அதெல்லாம் முடியாதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டா அப்போ உங்க தன்மை வேற நம்ம தன்மை வேற அப்படின்ட்டா. இப்ப இந்த இடத்துல ஒண்ணு விளங்குது, இது சஹாபாக்கள் அந்த காலத்திற்கு மட்டுமல்ல. எந்த காலத்துக்கு? ஏதோ ரசூல்லா காலத்துல முனாஃபிக்கீன்களுக்கு சொல்லப்பட்ட வாதா இது அப்படிங்கறது மட்டுமல்ல, கியாமத்து நாள் வரையும் எத்தனை சமூகங்கள் இஸ்லாமிய ஏட்டிலே கால் பதிக்கிறதோ எல்லாத்துக்கும் இதான் கேதி. யாருக்கும் வேற எந்த அடையாளமும் கிடையாது. எழுதும் போது ஒரு தஃப்ஸீர்ல அழகா எழுதுறாங்க, அல்லாஹ்வின் இடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஒன்று இருக்கிறது ஈமான் அப்படின்னு சொன்னா அது சஹாபாக்களுடைய ஈமான் தான். நம்ம புதுசு புதுசா ஒண்ணு முடிவு பண்ணிக்க முடியாது. எப்படி? இது நல்ல கருத்தா இருக்கங்க, இது சூப் டாப் டக்கருங்க அப்படின்னு நம்மளே ஒண்ணு முடிவு பண்ணிக்கிட்டு என்னங்க, அறிவுபூர்வமா இருக்கணும். எந்த மதம் எதை சொன்னா என்ன? எப்படி எந்த மதம் எதை சொன்னா என்ன? நல்லது எடுத்துக்கிறதுனா ஒரு முஸ்லீமுடைய பண்பா இருக்க முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்களே, அதனால அது நல்லதா தெரியுது, இதுவும் நல்லதா தெரியுது, இதுவும் கூட தான் நல்லதா தெரியுது, பரவாயில்லன்னு வச்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு முடிவு பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு கியாமத்து நாள் அப்படி எழுதுறாங்க தப்சீல, நாளைக்கு கியாமத்து நாள்ல அங்க கொண்டு வந்து நிறுத்தின பின்னாடி அல்லாஹ் எதை வச்சு தெரியுமா இட போடுவான்? தராஜுல சஹாபாக்களுடைய ஈமானத்துக்கு ஒரு தட்டுல வைப்பான், நம்ம ஈமானத்துக்கு ஒரு தட்டுல வைப்பான். அதுக்கு அதுக்கும் ஒத்து போச்சுன்னு சொன்னா, அதுக்கு அதுக்கும் முனாசபா தாச்சுன்னு சொன்னா அந்த ஈமான் அக்செப்டட். புரிஞ்சு போச்சு? சரி ரைட், உள்ளதுக்கு போட்டுருவான். அதுக்கு அதுக்கும் கொஞ்சம் மாறுபட்டுச்சுன்னா தூக்கி எரிஞ்சிருவான். அட அல்லாஹ் என்ன இப்படி சொல்ற, நான் செஞ்ச நன்மைகளா நீ பாக்கலையா? நான் உலகத்துல நல்லது நினைச்சு முட்டி முட்டி செஞ்சனே, அப்ப அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையானா எனக்கு தெரியாது. நான் வச்சிருக்க ஒரே ஸ்கேலு அதான் துணியால பக்கரா சூறால 16வது வசனத்துல உடனே சொல்லிட்டனே, நீ எந்த ஸ்கேல பயன்படுத்தினாலும் என்னிடத்திலே வெற்றி வாங்கி சூட முடியாது ஒரே ஒரு ஸ்கேலை தவிர. அப்போ அந்த ஸ்கேல விட்டு போட்டு ஒருத்தர் புதுசா சொல்றாரு அப்படின்னு சொன்னா என்ன செய்வோம்? அந்த ஆளுகளை தூக்கி எறிஞ்சிருவோம், நம்ம அந்த ஆளுகளை தூக்கி எறிஞ்சிருவோம். ஒருத்தர் சொல்றாரு, அது என்னங்க இப்னு அப்பாஸ் என்னங்க அந்த கருத்து சொல்றது, அல்லது உமர் ரலியல்லாஹு தஆலா யாரு புதுசா இங்கேன்னு வந்துட்டு ரெண்டாவது கலீஃபா தீன்ல அவங்க புது புதுமையா கொண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு யார் உரிமையை கொடுத்தா, நமக்கு யார் வழிகாட்டி? ரசூலும் அல்லாஹும் தானே. அல்லாஹினுடைய சரியத்துக்கும் ரசூலுடைய சரியத்துக்கும் முற்றிலும் மாறுபட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க வந்து ஒரு கருத்தை சொன்னாங்கன்னா இது எப்படி அக்செப்டட்னு கேட்டா இவர் அக்செப்டட் இல்லைன்னு சொல்லுவோம் நம்ம. ஏன் அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுக்கறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸஹாபி கன்னுஜூமி பி ஐயிஹிம் இக்ததைதும் இஹ்ததைதும், என்னுடைய சஹாபாக்கள் இரவிலே ஒளிர்கிற நட்சத்திரத்திற்கு இணையானவர்கள், அவர்களின் கடைசி மனிதர்களுடைய கால் ஜிப்பாவினுடைய ஒரு பகுதியை நீ பிடித்து விட்டாலும் ஈடேற்றம் பெற்று விட்டாய், உருப்பட்டு விட்டாய், உன்னுடைய ஈமான் பரிபூர்ணமாகி விட்டது. யாரோ ஒருத்தர் சஹாபினா பெரிய படிச்சு, அபு ஹுரைரா அதே ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, அபு பக்கர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்படி இல்ல, கடை நிலை சஹாபி, அவங்கள புடிச்சுக்கிட்டா கூட போதும், சொர்க்கமே சொர்க்கம். ஒருத்தர் சொல்றாரு, அது எப்படி சஹாபா பறையில், அதாவது ரசூலையும் சஹாபியையும் ஒரு இடத்துல வச்சோம் அப்படின்னு சொன்னா, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணுமே தவிர சஹாபி கருத்து தூக்கி போட்டுறணும்னாரு. அப்போ இவர்களைத்தான் அல்லாஹு தஆலா அடையாளம் காட்டுகிறான். அப்ப இந்த இடத்துல என்ன பிரச்சனை, ஒருத்தர் அப்படி சொன்னார் அப்படின்னு சொன்னா ரசூலுக்கும் சஹாபிக்கும் வித்தியாசம் ஏற்படுகிறதுன்னு சொன்னா அறிவிலே ஏற்பட்டிருக்கிற வித்தியாசம். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சதற்கு முற்றிலும் மாறாக எந்த சஹாபியும் செய்தது கிடையாது, அதுதான் வரலாறு நமக்கு சொல்லி தருது. அப்போ அல்லாஹ் வைத்திருக்கிற ஒரே மியார், ஒரே அளவுகோல் சஹாபாக்களை தவிர வேறு யாரும் கிடையாது. அப்ப அவங்கள விட்டுட்டு ஒருத்தர் இன்னொன்னு சொன்னாருன்னு சொன்னா அது கிடையவே கிடையாது, அது இஸ்லாத்தினுடைய வரையறைக்குள்ளே வராது, அது எவ்வளவு பெரிய கொள்கையாக இருந்தாலும் சரி. ஏன், ஒரு தடவை உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, இதை பல தடவை இங்கே சொல்லியிருக்கேன், உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபியினுடைய சமூகத்திற்குள்ளே வந்தார்கள். வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல உட்கார்ந்தாங்க. முன்னாடி உட்கார்ந்த உடனே ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்க மாதிரி தெரியுது, என்ன விஷயம் அப்படின்னு உடனே பேப்பர் கையில் வச்சிருந்தாங்க. ரசூலே இந்த ஏடுகள் நம்ம முன்னால உள்ளவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தௌராத்துகளும் இஞ்சியல்களுடைய வேதத்தை பார்ப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, அதை பார்த்தேன், பிரமாதமா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு, குர்ஆன்ல சொல்லியிருக்க நிறைய விஷயம் இருக்கு, இல்லாத விஷயமும் இருக்கு, நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல அப்படி எழுதுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் சிகப்பாகி விட்டது, கடங்கடன் ஆயிடுச்சு. ஆயிட்டு உடனே சொன்னாங்க, உங்களிடத்திலே அப்பழுக்கற்ற ஒரு புய், ஒரு உயர்ந்த தூய மார்க்கத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன், லவ் கான மூசா ஹையா, இந்த வேதத்திற்கு சொந்தக்காரரான மூசாவே இன்றைய தினத்தில் இருந்திருந்தாலும் லமா வசியனி இல்லத்திபாயி, இந்த நபியை பின்பற்றுங்கள் என்ற ஒரு வசியத்தை தவிர வேறு ஒன்றையும் செய்ய மாட்டார்கள். என்ன உமரே இப்படி ஒரு காரியமா அங்கே நடந்தேறி இருக்கிறதுன்னு கேட்டாங்க. இனி வருகிற எல்லா காலத்திற்கும் ஒரு அருமையான உதாரணம், ஒரு அழகான உதாரணம், அவர்களை தவிர வேறு யாரும் கிடையாது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது ஹதீஸிலே சொன்னார்கள், கைருல் குருணி கர்ணி ஹும்மல்லதீன யலூனஹும் ஹும்மல்லதீன யலூனஹும், என்னுடைய காலம்தான் உலக வரலாற்றில் பொற்காலம், என்னுடைய காலம்தான் உலக வரலாற்றிலே பொற்காலம், சும்மல்லதீன எழுவுனகும், அடுத்து எனக்கு பின்னிருப்பவர்களின் காலம், சும்மல்லதீன எழுவுனகும், அதற்கு பின்னிருப்பவர்கள் காலம், அதோடு காலம் முடிந்து விட்டதுன்னு சொன்னாங்க. பொற்காலம் என்னங்க பொற்காலம், நேத்து வந்திருந்தவங்களுக்கு தெரியும், அதாவது இங்க சில கருத்துக்கள் அதிர்த்தவங்க சொன்னாங்க நேற்று தினம். அப்ப சொன்னாங்க அறிவு புரட்சி, அறிவு புரட்சி ஏற்படுத்திய காலம் இஸ்லாமிய காலம், எஜுகேஷனல் ரிவால்யூவேஷன் எங்கேருந்து வந்துச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து காட்டாங்க, குர்ஆன்ல அல்லாஹு தஆலா முதல் எடுத்த உடனே படியுங்கள்னு சொன்னா, இவே ஏ பேனாவை பத்தி சொன்னா இப்படி சொன்ன ஒரு வேதங்கள் எங்கேயுமே இல்ல. அப்ப மிகப்பெரிய புரட்சி அங்கிருந்து ஆரம்பித்தது, அறிவு புரட்சி கொண்டு வந்து பத்ரு போர்ல பத்தி இங்கே, பத்ரு சஹாபாக்களுடைய தினத்தில இங்கே கொட்டப்பட்டது, மலை போல கொட்டப்பட்டது. அப்ப அதுல சொல்லப்பட்டுச்சு, யார் ஒருவர் எதிரிப்படையினர் கைதுக்கு கீழே இருக்கிறார்களோ, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய கைதிகளாக பிடிக்கப்பட்டிருக்கிறார்களோ, ஒரு ஆளுக்கு லாங்குவேஜ் சொல்லி கொடுத்தா ஓடி போயிடலாம். யாரு காட்டணும், எதிரிங்க குடிச்சிட்டு வந்துட்டாங்க, கைது செய்து வைக்கப்பட்டிருக்காரு, கொன்றுங்கன்னு சொல்லும் எல்லா அரசாங்கமும், அல்லனா அவரை சிறையில போட்டாட என்னைக்கு இருந்தாலும் நஞ்சு பாம்பு அப்படின்னு சொல்லும். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு அவருக்கு ஒரு லாங்குவேஜை கடத்து கொடுத்துட்டு ஓடிருங்க நீங்க, எவ்வளவு பெரிய அறிவு புரட்சி. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சகாப்தத்தை அப்படியே திருப்பி காட்டினார்கள். அப்ப அந்த காலம் தான் சிறந்த காலம், யாரும் சொல்லிக்க முடியாது, நம்ம யாருங்க இன்னைக்கு உள்ள அறிவு புரட்சி எங்கேயோ போயிருச்சே, நம்ம தான் சிறந்த காலம், ஒரு காலமும் சொல்ல முடியாது, அதை அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும். அப்ப இந்த இடத்துல சொல்லப்படுகிற விஷயம், அந்த மனிதர்களை போன்று ஈமான் கொள்ளுங்கள் சொல்லப்பட்ட அந்த புக்கராக்களை போன்று நாங்கள் ஈமான் கொள்ளணுமான்னு கேட்பாங்க. அப்ப அந்த சஹாபாக்களை தான் அல்லாஹு தஆலா ஒரு மெய்யாராக வச்சிருக்கான். இப்ப அதுல எந்த மாற்றம் ஏற்பட்டாலும் இஸ்லாமிய சமுதாயம் அவர்களை சமுதாயத்திற்குள்ளே சேர்க்காது, வெளியே தூக்கி எறிஞ்சிரும். உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னா உலகத்துல எவ்வளவு பெரிய அதுக்கு பின்னாடி உண்டான அறிவுகள் வந்திருந்தாலும் கூட அதெல்லாம் அவங்கவுங்க ஒரு புதுசு புதுசா நம்ம அன்னைக்கு கூட சொல்லும் போது சொன்னோம், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபித்னாவை அதாவது ஃபிர்கா திருக்கையே பாத்திலாவினுடைய நிலைகளை பற்றி அன்றைக்கு சொல்லும் போது சொன்னோம். ஒருத்தன் சொன்னா 19 அப்படிங்கிற ஒரு எண்ணம் வச்சு எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்தா எல்லா ஆயத்துமே அந்த 19 ஒன்னா வருது. கலீஃபான்னு சொல்லிட்டு ஒரு ஆளு எல்லாம் ஒன்னா வருது. அதனால 19 முக்கியமான நம்பர். அல்லாஹு தஆலாவி திருக்குர்ஆன்ல மலக்குமார்கள் 19 இருக்காங்கன்னு சொன்னா அப்ப அதை வச்சு பார்க்கும்போது இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு டாக்டரேட் பண்ணி அந்த சப்மிட் பண்ணாரு. பண்ணவொன்னு அவங்களுக்கு ஒரு கூட்டம் பின்னாடி சேர்ந்துக்குச்சு. அப்ப அதுக்கு பின்னாடி நம்ம எப்போதும் உடமையா நம்ம எப்போதும் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய காதியானிகள் என்று சொல்லுகிற கூட்டம் சொல்லும் போது சொன்னாங்க, இன்னைக்கு இருக்க டாப் மோஸ்ட் எஜுகேஷனலிஸ்ட் அதாவது இன்டெலிஜென்ஸ் பூராமே எல்லாம் அவங்கதான். பெரிய பெரிய படிப்பாளிகள் எல்லாம் PhD MPhil ML என்னெல்லாம் முடியுமோ அவ்வளவையும் படிச்சுட்டு உட்கார்ந்துருப்பான். மிர்சா குலாம் இப்படி பேர் வச்சிருப்பாங்க. அந்த கான் இல்ல மிர்சா இல்ல குலாமும் இப்படி எல்லாம் பேர் இருந்துச்சுன்னா நம்ம பார்த்தோம்னா பாய் நினைச்சுக்குவோம். அவப்புறம் பாய் இல்ல, பாய் லிஸ்ட்லயும் வரமாட்டாரா. அவங்க யாருன்னா காதியானியர் அல்லது அகமதியத்துன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் இன்னொரு பத்திரிகை எல்லாம் நிறைய வெளியே வருது, அகமதியான்னு சொல்லிட்டு பத்திரிகை வெளியே வருது. இப்ப இவங்க எல்லாம் காதியானி என்கிற அந்த ஃபிர்காவை சார்ந்தவர்கள். இவர்களை என்ன செய்யும் சொன்னா இஸ்லாம் அங்கீகரிக்கவில்லை. ஏ அப்படின்னு கேட்டா அங்கதான் வேலை நடக்குது. இவங்க என்ன சொன்னாங்க, எல்லாம் சரிங்க முடியுது. அவருக்கும் கொஞ்சம் அதுல பங்கு உண்டு, அவருக்கும் அதுல கொஞ்சம் உண்டு. அவருக்கு தான் நுபுவத்து ஹத்தம் நுபுவத்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், அதை எதையும் நாங்க சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இவரையும் உள்ள சேர்த்துக்கீங்கன்னு ஹத்தம் நுபுவத்துல புதுசா ஒண்ண போட்டான். உடனே என்ன செஞ்சோம், அங்க போய் சஹாபாக்கள் இப்படி தேய்ச்சி பார்த்தோம், இப்படி ஒரு வரலாறு அங்க கிடையாது. தூக்கி எடுத்துட்டாங்க இஸ்லாமிய சமுதாயத்தை விட்டு வெளியே போய்விட்டாரு காபிர்னு 19 இப்ப யாரெல்லாம் இப்படி ஒரு புதிய கொள்கையை கொண்டு வந்து புதிய கருத்துக்களை கொண்டு வந்து சஹாபாக்களை ஓவர் டேக் பண்ணி போய் நம்மளால இஸ்லாத்தை விளங்கிக்க முடியும்னு சொன்னா உடனே இஸ்லாமிய சாம்ராஜ்யம் என்ன செய்யணும், அவங்களை பிடிச்சி வெளியே போட்டுரும். நீங்க இருக்கிறதுக்கு தகுதி இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டா உன்னுடைய ஈமானை உன்னுடைய இஸ்லாத்தை முடிவு பண்ண வேண்டியது அல்ல. அல்ல அந்த உலகத்துல இஸ்லாத்தை முடிவு பண்றதுக்கு ஒரே அளவுகள் தான் வச்சா, அது சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களை ஓவர் டேக் பண்ணி இவங்க அப்படி இருப்பாங்களா இப்படி நடந்திருக்குமா கூடுமா முடியுமான்னு யோசிச்சேன்னா நீங்க வெளியே போயிருங்க இதை விட்டு தம்பின்னு சொல்லிட்டு அந்த ஆளுகளை அப்படியே பிடிச்சி ஏற்படுதோ அல்லாஹு தஆலா முத்திர குத்திடுறான். அவன் நினைச்சுக்கிறான் நம்ம இருக்கத்தான் சரியான பாதை. நான் யாரு, என்னுடைய அறிவுக்கு மிஞ்சி எதுவும் செஞ்சிட முடியுமா? என்னுடைய இது ஆதாரம் காட்டுங்க. நாங்க எல்லாமே வந்து கம்பேரிட்டிவ் ஸ்டடிஸ் இஸ்லாத்தினுடைய அக்கீதால கூட பூந்து அத ஆராய்ஞ்சி இதெல்லாம் சரியா இருக்கான்னு தெரிஞ்சாதான் நான் ஏத்துக்குவேன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு உள்ள சமுதாய நிலைகள் அதைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறது. என்னங்க அது, என்ன ஆலிம்சா மட்டும் புது கூட்டம் அவங்க மட்டும் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வருவாங்களாம், நம்ம இதுலயும் பத்துவா கொடுக்க கூடாதான், நமக்கு அந்த உரிமை இல்லையா, நம்ம இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சுக்க கூடாதா? தாராளமா தெரிஞ்சுக்க, தாராளமா தெரிஞ்சுக்க, எந்த அளவு தெரியணுமோ அதை தெரியும். ஒரு கூட்டம் என்ன செஞ்சிருச்சு, எது தெரியணுமோ அது கூட தெரியாது. ஒரு கூட்டம் அப்படியே சுத்திட்டு இருக்கு, எது தெரியணுமோ அக்கீதால அல்லாஹ்னா யாரு, அல்லாஹ்வை எப்படி நினைக்கணும், அல்லாஹ்வை எப்படி நம்ம தஸ்தீக்கும் பில் கல்புனா என்ன, இக்ராரும் பில் லிசானா என்ன, அவங்களை எப்படி மனதார ரப்பை எப்படி நாம் முடிவு பண்ண வேண்டும், ரப்பு எப்படிப்பட்டவன் விளங்கணுங்கிறது இஸ்லாத்தினுடைய அடிப்படை அக்கீதா, ஆணித்தரமான கொள்கை. ஒவ்வொரு மூமியினுடைய உள்ளத்திலும் இது ஆட்சி புரிய வேண்டும். ஆனா தெரியாது, இங்க உட்காந்து அல்லாஹ் ரொம்ப சோதிக்கிறாயா, அல்லாஹ்க்கு கண்ணே இல்ல பேசுறானா இல்லையா, சொல்லிக்காட்டுகிறார்கள். அப்ப 99 சிபத்து அல்லாஹ்க்கு இருக்கு, ராஜிக் இருக்கு, அதே போன்ற ரஹ்மான் இருக்கு, ரஹீம் இருக்கு, இன்னும் பல சிபத்துகள். அதுல இவன் ராஜிக்னு சொல்லி முடிவு பண்றான். என்ன உணவு தருகிறவன் ஒரே ஒருத்தன் தான், அவனை தவிர உலகத்திலே யாருமே கிடையாதுங்கிறது ஒரு மூமினுடைய ஆழமான நம்பிக்கை. தஸ்தீக்கும் பில்கல், அதை உள்ளம் உண்மைப்படுத்த வேண்டும், வாய்மொழிய வேண்டும். இது ஆழமா இருக்கணும், சும்மா அப்படி இப்படி சொல்லி முடிச்சுட்டு போறதில்ல. அப்ப எப்படி இருக்கணும் ஆழமா? ஒருத்தர் பெரிய கம்பெனிக்கு சொந்தக்காரர், பெரிய கம்பெனிக்கு சொந்தக்காரர், வீட்டுல இருக்காரு, பெரிய பங்களா காரு, போக வர டிரைவர் கூப்பிட்டா ஆளு, கிதம் இப்படி கூப்பிட்டோம்னா ஒடியாடுறதுக்கு ஆளு, சாப்பாடு எல்லாம் இருக்குங்க. எல்லாம் இருந்த போது சாப்பாடு பிரியாணி கொண்டு வந்து வைக்கிறாங்க, நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு சொல்றாரு, அல்லாதான் ராஜி, யாருங்க அல்லாதான் சாப்பாடு போடுறமே. இது ஒரு நிலை, இது தாழ்ந்த நிலை. இப்போ நம்ம என்ன செய்யறோம்? இங்க இருந்து போறோம், போய் மெட்ராஸ்ல இறங்கியாச்சு, மெட்ராஸ்ல இறங்கியாச்சு, ஊர்ல இருந்து யாரையும் வர வேணாம்னு சொல்லியாச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் வீட்டுக்கு வந்துடுறேன், வர்றேன், வந்து சேர்ந்துடுவேன். நடந்தது ஒரு ஒரு சம்பவம், வந்து பாய் இறங்கிட்டாரு மெட்ராஸ் ஏர்போர்ட்ல. இப்ப அங்கிருந்து அந்த தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும், ரயில் பிடிக்கணும்னு வெளியே வரணும், ஆட்டோல ஏறி உட்காந்து பேசியாச்சு. ஆட்டோ பேர் எல்லாத்தையும் பொட்டி செட்டி எல்லாம் 1.5 வருஷமா சம்பாதிச்ச காசு, மனைவிக்கு வாங்கின சேல சட்டி எல்லாத்தையும் தூக்கி உள்ள வச்சாச்சு. என்ன செய்யறாரு, ஆட்டோ எடுத்துட்டு போயிட்டே இருக்கான். திடீர்னு அந்த டிஎஸ்கே ரோடு, அந்த ரோட்ல வந்து அப்படியே வண்டி நின்னுக்குச்சு. ஆட்டோ டிரைவர் சொல்றான், ஐயே பாய் ஓட மாட்டேங்குது பாய், என்ன செய்யறதுன்னு தெரியல, தாம்பரத்துக்கு முன்னாடி ஓட மாட்டேங்குது. என்னையா இப்படி சொல்ற? சரி நான் வேற ஆட்டோ பாத்துக்கிறேன். இல்ல பாய் ஸ்டார்ட் ஆயிரு, இருங்க ட்ரை பண்றேன்னு அவனும் ஒரு கால் மணி நேரம் ஆட்டுச்சு. ஒன்னும் நடக்கல பாய், ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா என்ன, இறங்கி தள்ளுங்களேன் அப்படின்னா. இவரும் பாய் சரி ஆட்டோ தானே, தள்ளி விட்டுலாம் தள்ளினாரு. அவன் போயிட்டான். அசலாம் வலைக்கும், இதுக்கு தானே இவ்வளவு கால் மணி நேரமா நின்னுகிட்டு இருந்தேன், ரைட், 1.5 வருஷமா இதெல்லாம் சம்பாரிச்சிலோ, எனக்கு சொந்தமானது நில்லுங்க. இப்ப பாய் தெருல நிக்கிறாரு, எத்தனை எல்லாம் போயிருச்சு, கண்ணுக்கு முன்னால போகுது, பாஸ்போர்ட் உள்ள இருக்கு, காசு உள்ள இருக்கு, எல்லாம் உள்ள இருக்கு. இப்ப பாக்கெட்ல ஒண்ணுமே இல்ல, சும்மா நின்றுட்டு இருக்காரு. அந்த பிளைட்ல போயிட்டு வந்தாரு, அந்த பேட்சி அது மட்டும் இருக்கு, இங்க இருந்து கிழிச்சு கொடுத்தாங்கல ஒரு பேப்பரு அது மட்டும் இருக்கு. அந்த கரம் போயிட்டான், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயாச்சு, அழுதாச்சு, கம்ப்ளைண்ட் பண்ணி அமைஞ்சிடலாம். பாய் பிடிச்ச உடனே தகவல் தரும் போயிட்டு வாங்க, சாப்பாளை என்ன சொல்லுவான், பிடிச்ச உடனே தகவல் தரும் போயிட்டு வாங்க. இல்லங்க என்னங்க, ஒண்ணுமே இல்ல. சரி என்ன செய்யறது, பாவமாருக்கு அங்க இருந்த கான்ஸ்டபிள் ஒரு டீ வாங்கி கொடுப்பான், டீ வாங்கி கொடுத்தாச்சு. அதுக்கு மேல அவன் என்ன செய்வான், சரி இந்த பிளைட்ல இங்க இருந்து துபைல இருந்து நான் வந்து இறங்கினேன், அதுக்கு அத்தாட்சி இருக்குல்ல, இதை காட்டினா இந்த உலகமே ஒத்துக்கும்ல நான் வந்தேன்னு சொல்லிட்டு, அதை வச்சு ஏதாவது மெட்ராஸ்ல செய்ய முடியுமா? இப்ப நிக்கிறாரு ரயில்வே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே வந்து. இப்ப யோசிச்சு பாருங்க இவருடைய மனோநிலை எப்படி இருக்கு, எப்படிங்க இருக்கு. இந்த ஊர்ல எவன்கிட்ட போய் நான் பிச்சை எடுத்தேன், யார தெரியும், போன் பண்ணணும்னா காசு கிடையாது, போன் பண்ணிட்டு கடையை விட்டு வெளியே வர முடியாது, சட்டையை பிடிச்சிருவான், அதுக்கு 3000 ரூபா கொடுக்கணும். ஒன்றரை வருஷம் கெத்து கெத்தா சம்பாரிச்சங்க, இப்படி கொண்டு இருக்கு படுவாவிப்ப எப்படி இருக்கு, அந்த மனோநிலையினுடைய அலைவாடுகள் எப்படி இருக்கும், கோண்டு ஆரம்பிச்சிருவான். இப்ப நினைங்க நினைத்தால் இங்கேயும் எனக்கு கொடுப்பான், துபாயில யாரும் தெரியாத இடத்துல கொண்டு வந்துட்டு கோடி கோடியா காசு அள்ளி கொடுத்தானே, யாரு கொடுத்தா, அதான் கொடுத்தான். நான் இங்க நின்னுகிட்டு இருக்கேன்னா இதுவும் அவனுக்கு தெரியும், அவனுடைய அறிவில் எதுவுமே வங்கியது கிடையாது, இதுவும் அவனுக்கு தெரியும். இங்கேயும் என்னால அவனுக்கு ரிஸ்க் கொடுக்க முடியும், கொடுப்போம், நான் ஊர் போவேன், கொஞ்சம் கூட அந்த படபடப்பை இல்லாம சிரிச்சுக்கு நிக்கணும், முடியுமா? அதுதான் தஸ்தீக்கும் பில்கல் இக்ராரும் பில்லிசான். இதத்தான் சஹாபாக்கள்கிட்ட இருந்துச்சு. அதான் அல்லாஹ் சொன்னா, கைருல் குருனி கர்ணி சும்மல்லதீன எழுனகும் சும்மல்லதீன எழுனகும், வரலாறுகளை படிப்பது முக்கியம் அல்ல. அபூபக்கர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொண்டு வந்து கொட்டினார்கள், என்ன இருக்கு உங்க வீட்டுல, வாங்க ஜியாதுக்கு போன கொண்டு வந்து கொட்டுங்க, கொட்டியாச்சு. நாயன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அபூபக்கர் என்ன வீட்டுல வச்சுட்டு வந்தீங்க, என்ன ரசூலா இப்படி கேக்குறீங்க, உங்களையும் அல்லாஹ்வையும் மூட்டில் வைத்து விட்டு வந்திருக்கிறேன், அடுத்த வேளை சோத்துக்கு என்ன வழி, எனக்கு மனைவி இருக்கு, பிள்ளை இருக்கா, பொண்டாட்டி இருக்கு, எல்லாம் இருக்கு, எனக்கு சாப்பாட்டுக்கு என்ன வழி, அல்லாஹ்வையும் ரசூலையும் மூட்டில வச்சுட்டு வந்திருக்கேன். எந்த சஹாபாக்கள் தஸ்தீக்கும் பில் கல்வி இருந்துச்சு, இக்ராரும் பில் லிசான் இருந்துச்சு. அப்ப அந்த நிலை இருக்கிறது ரொம்ப உயர்ந்த நிலை. அதை பார்த்தா இன்னைக்கு சொல்றான் நம்மாலு, என்ன அபூபக்கர் சொன்னாரன்னா தீன் ஆயிருமா, என்ன மச்சான் ரூம்ல தங்கி இருக்கோம், மச்சான் குடுக்கற டார்ச்சர் தாங்க முடியல. ஒருத்தர் சொன்னாரு, என் சொந்த மச்சான் ரூம்ல போய் தங்கி இருந்தங்க, 1 மாசம் நல்லா வச்சிருந்தாங்க, அடுத்த மாசம் எனக்கு தெரியாம டீ போட்டு குடிச்சிட்டு போயிருவாங்க, நான் தூங்கிக்கிட்டே இருப்பேன், என்ன வேதனைப்பட்டிருக்கோம் மனசு, எப்படி இருந்திருக்கு என் மச்சான் தானே, ஊர்ல எவன எவ்வளவு இவனுக்கு நான் செஞ்சிருப்பேன். ஒரு டீய குடுத்துட்டா, ஒரு அரை கிளாஸ் கூட போட்டு குடுத்துட்டா என்ன செய்யும், தூங்குற மாதிரி நான் படுத்திருந்தோம்னா போய் நைசா போட்டு கழுவி அந்த சட்டியை தொடச்சு, கழுவுனது கூட தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தொடச்சு கவுத்திட்டு போயிட்டாரு. இப்ப என்ன செய்யறான், அல்லாஹ் லார் ராய்தான். லார் ராய் தெரிஞ்ச உடனே என்ன பண்றான், அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான், ஒரு மனிதனுக்கு நாம் நியமத்துகளை கொட்டி கொடுத்தோம் என்று சொன்னால் உடனே என்ன செய்யறான், அப்போ அந்த நியமத்திலிருந்து எதெல்லாம் கொடுத்தோமோ கொஞ்சம் குடிக்கலாம், இன்னும் ஊர்ல யஹூசுல் கனூத் எல்லாம் போயிருச்சு போயிருச்சு போயிருச்சு, அநியாயமா போயிருச்சுங்கிறா போச்சு. யாருக்குள்ளது கொப்பை விட்டு சொத்தாது, கொடுத்ததை கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம்னா போச்சு போச்சு நடுவுரியே. இப்ப அந்த மனோநிலை வருகிறதா, வந்துச்சுன்னா வருது வருதுன்னு ஆசைப்பட தெரிஞ்சே போயிருச்சுன்னு அல்ல, யார் யாரியா எடுத்துக்கிட்டு இருக்கான், கொடுத்தவன் எடுத்துக்கிட்டு இருக்கான், பரவாயில்ல திரும்ப வரும் முடியுதா. எங்க இருக்கும் இவனுடைய ஸ்டேஜ்ல தோதர்களை யோசித்து பார்க்க வேண்டும். சஹாபாக்களுடைய நிலைமையை பத்தி வாயை திறக்கிறதுக்கு வழி கிடையாது, யோசிக்கிறதுக்கு வழி கிடையாது, அவ்வளவு உயர்ந்தவர்கள். அப்போ இன்னைக்கு உள்ள நம்ம சூழ்நிலையில என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் பேசுறது அப்படி கண்ணாம இதை கேட்டா இது பெரிய மண்ட குத்த. ஒருத்தர் ஒரு நாள் கேட்டாரு, ஒருத்தர் வந்தாரு, அவர்த பேசிக்கிட்டு இருக்கும்போது பாய் உங்க பேர் என்னான்னு கேட்டேன். எல்லாத்தையும் கேட்கறது நியாயம் தானே, பாய் உங்க பேர் என்ன. அப்ப அவர் சொன்னாரு, எனக்கு பேரு வந்து மந்திரி அப்படின்னாரு. இல்ல இல்ல நடந்த சம்பவம், சும்மா ஜோக்குக்கெல்லாம் சொல்லல, நடந்து மந்திரி அப்படின்னு சொன்னாரு. மந்திரியா பண்ணியா செல்ல ரெண்டு மூணு தடவை பாத்துருக்கேன் அவரை, ஆனா மந்திரிங்கண்ணா பாய் உங்க முழு பேரையும் கொஞ்சம் சொல்லுங்களேன், சௌகத் மந்திரி அப்படின்னாரு. சௌகத் மந்திரி, ஓஹோ என்ன பா இப்படி புதுசா பேர் வச்சிருக்கீங்க, இதுவரையும் நான் லைஃப்ல கேள்விப்பட்டது கிடையாது இப்படி. அது ஏன் சொல்லி கேக்குறீங்க, அது எனக்கே புதுசு தானே அமைஞ்சுறான், அது எனக்கே புதுசு தானே. ஏன் வாப்பா அப்படின்னு, எங்க வீட்டுல எங்க வாப்பா ஒண்ணு எங்க பெரியவாப்பா ஒண்ணு ரெண்டு பேர் இருக்கும் கூட்டு ஃபேமிலி. அப்ப எங்க பெரிய வாப்பாவுக்கு முதல்ல ஒரு மோகம் பிறந்தாரு, அதுக்கு என்ன செஞ்சாங்க ராஜான்னு பேர் வச்சாங்க. இப்ப எங்க வாப்பாக்கு நான் பிறந்தவன பார்த்தாங்க, குடும்பத்துல எதுவும் பிரச்சனை ஏற்பட்டு கூடாதுன்னு வீட்டுல ஒரு மந்திரி இருக்கட்டும் மந்திரின்னு வச்சுட்டாங்க. நடந்து அவர் சொன்ன அப்படி ஸ்டேட்மெண்ட், இல்ல எந்த கூடுதலும் கிடையாது குறைச்சலும் கிடையாது. அப்ப நான் கேட்டேன், எப்ப பேர் வைக்கிறதுக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்குப்பா, அப்ப அவங்கதான் அப்படி வச்சாங்க அப்படின்னு சொன்னா நம்மளும் அதை இது பண்ணிக்கணும், மாத்திக்க வேணாமான் ரிஜிஸ்டர்ல எழுதிட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், ஹதீஸ்ல வருது, ஒரு ஹதீஸ்ல நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அதாவது உங்களுடைய பெயர்களை சிறப்பானதாக வைங்கள், நல்ல பேரு நல்ல பேரா வைங்க, நல்லா சூப்பரா இருக்கணும் பேரு. ஏன் அப்படின்ட்டு பின்னாடி காரணம் சொல்றாங்க, கியாமத்தினால ஓம் பேரை மட்டும் அல்லாஹ் கூப்பிட மாட்டான், கொப்பம் பேரும் கொப்பனோட கொப்பம் பேரையும் கூப்பிடுவான். கொப்பன் தப்பா எடுத்துட்டாங்க மேல. அப்ப என்ன செய்வாரு, இவருடைய மகனான இவர் இவருடைய மகனான இவருங்கும் போது உனக்கு மட்டும் அசிங்கமான பேர் இல்ல, அது அசிங்கம்னு தெரிஞ்சா உனக்கு மட்டும் இல்ல உலகமே பார்த்து சிரிக்கும், பொண்ணை பார்த்து சிரிக்கும், உங்க அத்தாவை பார்த்து சிரிக்கும், அவங்க அத்தாவோட அத்தாவை பார்த்து சிரிக்கும், அது உங்க குடும்பத்துக்கே கேவலம் இல்லையா, உங்க குடும்பத்தையே அங்க உலக சமுதாயமே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கடைசி மனிதர் வரையும் வந்து நிக்கிற போது அப்படி கேவலப்படுத்தப்பட்டால் எப்படி இருக்கு. அதனால சொல்றேன் பேரை நல்லா வச்சுக்கீங்கன்னு நாங்க. இப்ப இப்படி ஒரு விஷயம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு அவர் சொன்னாரு, அது எப்படி நீங்க சொல்லுவீங்க, சஹாபாக்கள் காலத்துல இஸ்லாத்துக்கு வந்தாங்க, இஸ்லாத்துக்கு முன்னாடி அபூ ஹுரைரா அபூ ஹுரைராவா தான் இருந்தாங்க, இஸ்லாத்துக்கு வந்த பின்னாடி அபூ ஹுரைரா அபூ ஹுரைராவா தான் இருந்தாங்க. என்ன ஹுரைரானா இது அதாவது பூனையினுடைய தந்தை. நாங்க அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலாவும் அப்படித்தான் இருந்தாங்க, பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்த பின்னாடி அவங்களும் அபூபக்கரா தான் இருந்தாங்க. அப்போ இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பல பேரு அதே பேரை வச்சுக்கிட்டு தானே இஸ்லாத்துலயும் இருந்திருக்காங்க, குஃப்ருலயும் இருந்திருக்காங்க. அப்ப இவங்களுக்கு எல்லாம் என்ன கதை, அப்ப இதை மட்டும் அக்செப்டடா, இது ஒன்னாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் அவர் சொல்றாரு, அரபு நாடு அது அப்படி பேர் வச்சுக்கிட்டாங்க. இப்ப நம்ம தமிழ் கலாச்சாரம் அப்படி இருக்கும், அதனால தமிழ் பேர் வச்சுக்கிட்டா எப்படி, நம்ம தமிழ் பேர் வச்சுக்கிறோம், ஏன் அல்லாக்கு தெரியாதா இது தமிழ் பேருன்னு. நான் அரண்டேன் கொஞ்ச நேரத்துல, என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்கான், ஏன் அப்படின்னு சொன்னா நான் சொன்னது ஹதீஸ் சரிங்க, நான் சொன்னது இருக்க நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி சொன்னாங்கன்னு சொன்னோம். அதுக்கு அவன் என்ன சொல்றான், அப்படி இருந்தா என்னங்க, இப்ப இவனை கொண்டு போய் எந்த லிஸ்ட்ல நம்ம சேர்க்கறது. உண்மையா சொல்றேன், பயந்து அந்த நேரத்துல முடிவு பண்ண என்ன எவன் எது வந்து கேட்டாலும் சரி ஹதீஸ் சொல்றதல்ல மனம் நொந்து சொல்லுகிறேன். ஏன்னா இவன் உடனே அதுக்கு ஒரு மறுத்து, எனக்கு இருக்க அறிவு என்னடா அப்படின்னு கேக்குறான் என்கிட்ட திரும்ப. அப்போ உன் அறிவை கொண்டு போய் குப்பையில போடுறான்னு நான் சொல்ல முடியுமா, இப்ப உடனே ஹதீஸ் ஒருத்த மறுத்தானா குப்பையில கொண்டு போய் விட்டுரும் புரிஞ்சு வச்சா. இப்ப ஹதீஸ் உன்ன சொல்லி இப்படி ஒரு விளக்கம் இருக்கியான்னு ஒருத்தன் சொன்னான்னா அப்படி தமாம குஃபருக்கு போயிட்டான். ஏன்னா நாயம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க சொன்னாங்கன்னு சொல்லப்பட்ட சஜதா கீழே வந்துடணும், அடுத்த வார்த்தை பேசுறதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் எதுவும் கிடையாது. அப்படி உடனே நாயம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்களா, சமியானா நாங்கள் கேட்டோ, அத்தானா வழிபட்டு முடித்து விட்டோம் வந்துடணும். அப்படி இல்லாம அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா அப்படின்னு ஆரம்பிச்சுனா முடிஞ்சு போச்சு. ஈமான்ல தத்தப்து ஏற்பட்டுருச்சு, ஈமான விட்டு வெளியே போயிட்டு இருக்கான்னு அர்த்தம். நீங்க அப்படிதான் பல பேர் பேசிட்டு இருக்காங்க. ஒரு அதிசயம் சொன்னா இது என்ன லைஃபா சையா, இது எந்த ராவி எங்க இருந்து அறிவித்தாரு, எந்த ராவி எங்க இருந்து வந்தாரு, கூட ராவு ராவன் ராவி அந்த ஹதீஸ் அதுக்குள்ளாட்டி மறந்து பேரும் இவர் ரெண்டு பேரும் ஜட்டைப்படுத்திப்பா. இப்ப ஹதீச மறுத்தது ஒரு குற்றம், ஒரு மூமின் அடிச்சது இன்னொரு குற்றம், புரிஞ்சு போச்சா, புடிச்சு தள்ளுறான்றான் அல்ல. இப்ப அதெல்லாம் முக்கியம், எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கிறது. ஹதீஸ்ல சொல்லும் போது இன்னைக்கு ஜும்மால சொல்லும் போது அந்த பள்ளியாசல்ல சொன்னாங்க, அர் ராஹிமூன இரஹமுஹும் ரஹ்மானு, அடியார்கள் நல்ல மத்தவங்க மீது அன்பு செலுத்துகிற ராஹிமூன அன்பு செலுத்துகிற அடியார்கள், இரஹமுஹும் ரஹ்மானு அவர்கள் மீது அல்லாஹ் ரஹ்மத் செய்கிறான் அருள் பாலிக்கிறான். நீங்கள் பூமியில் உள்ளவர்களிடத்திலே மரியாதையா, பூமியில் உள்ளவர்களிடத்திலே யாரு இருஹமு மண்பில் அருதி, பூமியில் உள்ளவர்கள் வானம் பூமி இங்க என்னெல்லாம் இருக்கோ, மரம் செடி கொடி மாடு மனுஷன் காபிரு முனாபிக்கு யாரா இருந்தாலும் சரி ரஹ்மத்தோடு நடந்து கொள்ளுங்கள். இருஹமுக்கும் மம்பிசமா, வானத்தில் உள்ளவன் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான் சொன்னாங்க. அப்போ இவங்க நடந்துக்கிறது என்ன கதை, அப்ப இந்த இடத்துல நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்ப சப்ஜெக்ட் அப்படி போகுது. அப்ப இந்த இடத்துல மனிதர்கள் போன்று ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் அதெல்லாம் முடியாது. நீ கிறுக்கனாக இருக்கிறாய் தவிர இஸ்லாம் அப்படி இல்ல. அப்ப சஹாபாக்களுடைய மிகையார் தான் அங்கே தூக்கி வைக்கப்படும், அவருடைய ஈமான் தான் அங்கே வைக்கப்படும், அதிலே ஒராசி பார்க்கப்படும். உனக்கு ஒத்து வரலன்னா உன்னை தூக்கி அல்லாஹ் எரிச்சிருவான் அப்படிங்கறது இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா முனாபிக்கீன்களுக்கு பாடம் போட்டுக்கிறார். அப்போ இதுக்கு அடுத்த ஆயத்துல சொல்லும் போது அல்லாஹு தஆலா சொல்லுங்க, அவர்கள் அந்த மூமின்களை சந்தித்தால் சொல்லுவார்கள், காலு அவர்கள் சொல்லுவார்கள், ஆமன்னா நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம். அவருடைய சைத்தான்களின் பக்கம் அவர்கள் ஒதுங்கிவிட்டால், தலைவர்களின் பக்கம் அவர்கள் ஒதுங்கிவிட்டால், காலு அவர்கள் சொல்லுவார்கள், இன்னமாக்கும் நாங்கள் உங்களோடு இருக்கிறோம், இன்னமா நானும் முஸ்தஹசிவோன் அவர்களை கேலி செய்வதற்காக வேண்டிதான் நாங்கள் அப்படி செய்தோம் என்று சொல்லுவார்கள். இது அடுத்த ஆயத்து. இது முனாபிக்கின்களுடைய தன்மை இப்படி தெரிஞ்சுக்கிட்டே போகும். அப்ப இந்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா என்ன நாடி சொல்றான் அப்படின்னு கேட்டா, அவர்கள் மூமின்களை சந்தித்தால் உடனே சொல்லுவாங்க நாங்க ஈமான் கொண்டிருக்கோங்க அப்படிமாங்க. அங்கிருந்து திரும்ப போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவருடைய தலைவர்கள் காபிர்கள் குப்பார்களை சந்தித்தால் சும்மாங்க, அப்படி போட்டாதானே எதுவும் கிடைக்கும், எப்படி அப்படி போட்டாதானே எதுவும் நமக்கு வர வேண்டியது வரும் மேட்டர் தெரியும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் ஒரு பொருட்டால விடுவான். இப்போ இந்த இடத்திலையும் அவருடைய இயற்கை தன்மை தெரிகிறது. ஒரு மனுஷனுக்கு ஒரு இயற்கை தன்மை இருக்கு இல்லையா, அல்லா முனாபிக்குகளுக்கு கொடுத்த இயற்கை தனம் பேச்சுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இருக்காது, அகீதாவுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இருக்காது, உள்ளத்துக்கும் நாக்குக்கும் சம்பந்தம் இருக்காது, இப்படி எல்லாமே உடஞ்சு உடஞ்சிருக்கும். அப்ப இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மூமின்களை பார்த்தவுடன் ஒரு நிலை, அங்க போன உடனே ஒரு நிலை, இப்ப இரட்டை நிலையை இங்கேயும் அல்லாஹு தஆலா அவருடைய நிலை இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபித்து காட்டுகிறார். அப்போ அந்த இடத்துல வார்த்தையை அல்லாஹு தஆலா அழகாக கையாண்டு இருக்கிறார். எல்லா தஃப்ஸீர்லயும் இதை பத்தி எழுதுறாங்க. லக்கு என்று சொன்னால் சந்திப்பது என்ற அர்த்தம். லா கைதுஹு அப்படின்னா ஒருத்தரை நான் சந்தித்தேன், ஒருத்தரை ரோட்ல போகும்போது பார்த்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு அரபியில எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா லா கைதுஹு, நான் அவரை அங்கே பார்த்தேன், உலாக்கீக்க நான் உன்னை சந்திப்பேன் அப்படின்னு சொன்னா உன்னை நான் பார்க்க போறேன்னு அர்த்தம் உலாக்கீக்க. அப்போ இப்படி அரபியினுடைய வார்த்தை லக்கியே என்று சொன்னால் லேர் முகமாக சந்திப்பது, முகத்துக்கு முகம், முகத்துக்கு முகம் சந்திக்கிறதுக்கு பேரு லக்கியேன்னு சொல்லுவான். அதை என்ன செஞ்சா அல்லாஹு தஆலா மூமின்களோட சேர்த்து போட்டான். மூமின்களை பார்க்கும்போது என்ன செஞ்சாங்க, பார்த்தாங்கன்னு சொன்னான். சைத்தான்களை பார்க்கும்போதும் பார்த்தாங்கன்னு நல்லா சொல்லணும். தமிழ்ல தர்ஜுமா எப்படி செய்வாங்க அப்படின்னு சொன்னா, அப்படி அவர்களுடைய சைத்தான்களோடு இருக்கும்போது அப்படின்னு தர்ஜுமா செய்யறாங்க. இப்ப இதுக்கு எந்த வார்த்தையை போட்டிருக்கணும், இருக்கும் போறது அப்படிங்கறதுக்கு வஜத அல்லது மௌஜூதுன் இந்தகும் அப்படியும் போடலாம், ஆனா அப்படிலாம் போடல, ஹலவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டான். இப்ப அங்கதான் அல்லாஹு தஆலா புடிமானத்தை பிடிக்கிறதே, ஹலவ் அப்படின்னு போட்டான். ஹலவ் என்று சொன்னால் அர்த்தத்தில் தமிழுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா ஒதுங்குவது என்ற அர்த்தம், ஒதுங்குவது. இன்னைக்கு நம்ம ஊர்களில் நிறைய கேட்டிருக்கோம் கல்வத்து தர்கான்னு சொல்லுவாங்க, எப்படி கல்வத்து கல்வத்து நாயகர், அப்படி கல்வத்து அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா அந்த பெரியவர்கள் இந்த சமூகத்தை விட்டு யாரெல்லாம் இருந்தாங்களோ கல்வத்துனா தனித்திருந்தார்கள் அர்த்தம், சமூகத்தை விட்டு இபாதத்துக்காக வேண்டி தனித்திருந்த இடத்துக்கு தான் கல்வத்து தருகா கல்வத்து நாயகன் தருகான்னு ஒரு பேர். இப்போ இந்த இடத்துக்கு வருவோம். ஹலோ இலா ஷயாத்தீனிஹிம், அவர்களுடைய சைத்தான்களின் பக்கம் அவர்கள் ஒதுங்கிய போது அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்ப ஒதுங்கிறது அப்படிங்கறதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப என்ன ஒதுங்கிறதுன்னா, இப்ப இதுல ஒரு தப்சீர்ல அழகா விளக்கம் எழுதியிருந்தார் ஒரு தப்சீரனுடைய ஆசிரியர் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. அழகா விளக்கம் எழுதியிருந்தார். என்ன செய்ய, வீட்டுல உட்கார்ந்து இருக்காங்க, வீட்டுல மனைவி பக்கத்துல இருக்காங்க, இரவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கு. அங்கிருந்து வந்து காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க. என்ன செய்வோம்? உடனே எந்திரிச்சு போய் கதவை திறப்போம். யாரு இது? என் மோனுக்கு சுன்னத்து பண்ணிருக்கு பத்திரிக்கை வைக்க வந்தேன். என் மோனுக்கு சுன்னத்து பண்ணிருக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வேண்டி வந்தேன். ஏதோ ஒரு ஊர் தூரமா அப்படியே கொடுத்துட்டு எல்லா இடத்துல ஊருக்கும் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியே இதையும் முடிச்சுட்டு இந்த ஊரையும் சேர்த்து முடிச்சுட்டு போயிடலாம்னு ஒரு 10:30 வந்திருக்காங்க. யாரு? சுன்னத்து வைபவ விழா, ஒருத்தருக்கு சுன்னத்து பண்றதுக்காக வேண்டி வைபவம். இதுல யாரு முக்கியமா இங்கிருந்து அந்த விருந்துக்கு போவாங்கன்னு சொன்னா நம்ம வீட்டு பொம்மலாட்டி மாறு. எங்க போறீங்க? சுன்னத்து பண்ணிருக்கான், அதை பார்க்க போறோம். என்னையா புரிஞ்சுக்கிட்டா சரிதா. இப்போ அது முடிஞ்சு போச்சு. இப்ப உள்ள வந்தாச்சு. வந்த உடனே வாங்க உட்காருங்க, டீ குடிக்கிறீங்களா, சாப்பிட்டு போறீங்க, இல்ல ஒண்ணு இல்ல பத்திரிகைகளையும் வேலை ஒழுங்கா கொடுத்துட்டு போயிட்டா. இப்ப என்ன செய்வாங்க? பத்திரிகையை வாங்கி பாப்பாங்க, அப்புறம் போய் அவங்க வேலைய படுக்க ஆரம்பிச்சிருவா. இது ஒரு நிலைமை. இப்ப இன்னொருத்தர் என்ன செய்யறாரு? அதே வீட்டுல இருக்காரு, ஆனா மனைவி கூட இல்ல, இன்னொரு பொண்ணோட இருக்காரு. மனைவி அப்படி தப்சீல் எழுதுறாங்க, இன்னொரு பொண்ணோட இருக்காரு. அப்ப வந்து வெளியே யாரா கதவை தட்டுறாங்க, எப்படி இருக்கும்? கொஞ்சம் அப்படி யோசிச்சு, எப்படி இருக்கும் நிலைமை? எப்படி இருக்கும்? எவன் வந்து தொலைச்சான்? ஒருவேளை போலீஸ்க்கு எவனும் இன்ஃபார்ம் பண்ணிட்டானோ, அல்லது ஊர் பஞ்சாயத்து தலைவருக்கு எவனும் சொல்லிட்டானோ. நிக்கிறதே ஒரு மாதிரி இருக்க, தட்டுற ஸ்டைலே ஒரு மாதிரி இருக்க. இப்ப இவளை எங்க தூக்கி போடுவோம்? டாய்லெட்டுக்குள்ள வைப்போமா, கட்டிலுக்கு அடியில வைப்போமா, எங்க? பரேஷானி ஆரம்பிச்சிருச்சு. அவ அதுக்கு மேல நடக்கும், ஆஹா பிரச்சனை போயிருச்சு, இது மட்டும் என்ன செய்யறதுதான். அப்போ ரொம்ப நேரம் ஒரு முடிவு பண்ணி எங்கேயாவது இழுத்து தள்ள முடியுமான்னு தள்ளிட்டு வெளியே வந்து திறந்து பார்த்தா முசாபர் 50. முசீபத்து, எந்த நேரத்துல வந்து தொலைச்சனி, எந்த நேரத்துல வந்த, இந்த நேரத்துல வந்து இப்படி கெடுக்கிறதுக்கு வரணும், போயா, ஒண்ணு இல்லை உனக்கு. இப்ப பாருங்க நடந்தது என்ன செய்யலு. இவர் கதவு திறக்கிறதுக்குள்ள என்ன ஆனாரு? கொஞ்ச நேரத்துல ஆடி போயிட்டாரு. திரும்ப அந்த ஆளை வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொன்னா உடனே என்ன செய்யறாரு? கதவை திறந்து இப்படி எட்டி பாக்குறாரு, யாரும் வர்றாங்களா? செயல் எப்படி இருக்கு பாருங்க. இப்ப இதுக்கு பேர் தாங்க ஹல்வத். ஹல்வத்னா அவங்க பெரியவர்கள் இருந்தார்கள் இல்ல அல்லாஹ்வோட, அது இல்ல அந்த ஹல்வத் இல்ல, இது இப்படி தனிமையிலே இருக்கிற சூழ்நிலை. இப்படிப்பட்ட பதஷ்டமான தங்களுடைய தலைவர்களோடு அவர்கள் தனியாக ஒதுங்குறான். நம்ம ஊர்ல சொல்லுவான் இல்லையா, ஒதுக்கிட்டு போயிட்டான். அப்ப அதே மாதிரி ஒதுங்குதல் என்ற அந்த வார்த்தை வருகிற போது அதுவே ஒரு மாதிரியான அர்த்தத்தை கொடுக்குது. தலைவரோட ஒதுங்கி இருக்கும்போது இப்படி பார்ப்பான். யாராவது மூமின் பாத்துருவானோ, முஸ்லீம்கள் பாத்துருவாங்களோ, அங்க போய் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துருவாங்களோ, அல்லது எப்படியாவது தெரிஞ்சு போயிருமோ. இவரு காபிரில யாராவது ஒரு ஆள் உள்ள பார்ட்டி உட்கார்ந்து இருப்பானோ. ஒருத்தர் சொல்லும் போது சொன்னாரு, ஒரு தடவை ஒரு பத்திரிகை ஆசிரியர் மெட்ராஸ்ல இருக்கும்போது சந்திச்சேன், ஒரு பெரிய பத்திரிகை ஆசிரியர். அவரு வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர், பேட்டி எடுக்கிறதுக்காக வேண்டி போயிருக்காரு. யாருன்னா காஞ்சி காமகோடிய, காஞ்சி காமகோடி இருக்காரு, காஞ்சி மடத்தினுடைய மடாதிபதி, மடத்தலைவர். மடனா மடங்க, மடத்தலைவர் தப்பா இல்ல, மடத்தினுடைய தலைவர் மடாதிபதி. அவரை சந்திக்கிறதுக்காக வேண்டி போயிருக்காங்க, ஒரு பிரஸ் மீட். அப்ப பிரஸ் மீட்ல உட்காந்து அவரு தன்னுடைய இது கொடுத்துட்டு இருக்காரு, விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப ஒருத்தனும் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அப்ப இவரு வந்து முஸ்லீம்களை பத்தி ஒரு தவறான ஒரு நச்சு கருத்தை அங்கே வெளியிடுகிறார். யாருக்கு? பிரஸ் மீட்டுக்கு. அப்போ பாயால உட்காந்துட்டு இருக்க என்னதான் இருந்தாலும் சரி, தாடி இல்ல, தொப்பி இல்ல, எதுவுமே இல்ல, அடையாளமே தெரியாது. அவங்க கூட சேர்ந்து ஒரு மாதிரி ஆயிட்டாரு. இருந்தாலும் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அல்லாஹ்வினுடைய வேதம்னு வரும்போது அங்க உட்கார்ந்து இருக்க முடியாது, தேல் கொட்ட ஆரம்பிச்சிடும் நட்டு நட்டுன்னு. உடனே இவர் எந்திரிச்சு உடனே கேட்டாரு. அவரு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தது ஆங்கிலத்துல. அவர் சரளமாக ஆங்கிலம் பேசக்கூடியவர். நமக்கு தெரியுமா, சரளமா மடாதிபதி இருக்கார, சரளமான ஆங்கிலம் பேசக்கூடியவர், ஆங்கிலத்துல பிரஸ் மீட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அஜித்மார்களுக்கு எப்படி நிலைமை? நம்ம ஒரு அஜித்மார் கொஞ்சம் பாருங்க, படிக்க விட்டா தானே, அது வேற பிரச்சனை. நேத்து அஜித் வந்து உட்காந்து பேசினா காஞ்சி ரவுதி என்ன அழகு, அடி ஒளி. கொஞ்ச நேரத்துல அப்படியே அந்த சமூகத்தினுடைய வரலாறுகள், அப்படி கலாச்சாரங்கள் எங்க ஆரம்பித்ததுன்னு அப்படி கொட்டிட்டாரு கொஞ்ச நேரத்துல மனுஷன். அப்போ இங்க வருவோம். இப்ப அவர் ஆங்கிலத்துல பேட்டி கொடுத்துருக்காரு. உன்னை இவர் அயோத்தியை பத்தி ஒரு கருத்து, அது நான் அயோத்திக்கு நேரடியாக சென்றிருந்தேன். அங்க சென்று பார்த்தப்ப பக்கத்துல உள்ள கோயில் பூசாரி சொன்னாரு, இங்கதான் சத்தியமா ராமன் பிறந்தார்னு சொன்னாரு. அப்படி இருக்கும்போது நேரடியாக நான் கேட்ட இந்த வாக்குமூலத்தை வைத்து இது ஒரு பெரிய வந்து, அதாவது ஒரு இரு மதங்களினுடைய மிகப்பெரிய இஷ்யூவா இருக்க நேரத்தில் அங்க கேட்டுக்கிட்டா என்னன்னு கேட்டாரு. Who are you? What's your name? அப்ப பக்கத்துல என்ன பார்த்துட்டு பாய் பேரை சொல்லிட்டான், தூக்கி வெளியேறிட்டான். கெட் அவுட், உடனே ஓட் வெளியே ஓடுறான். அதுக்கு மேல பிரஸ் மீட்டுக்குள்ள பாய்க்கு உள்ள அனுமதி இல்லை. அப்போ அவங்க கொடுக்கற இடத்துல கூட இப்படி ஒரு ஆள் இருக்கான்னு தெரிஞ்சு அலர்ட்னஸ் ஓவர் ஆயிருது. இப்படி ஒரு மேட்ரு வெளியே போயிடுச்சு. அப்புறம் கடைசியில் அவர் கொடுத்த பேட்டியே வெளியே வரல, அது மறைஞ்சு போச்சு. அப்ப இவர் அவர் நேரடியாக என்கிட்ட சொன்ன விஷயம் இது. அப்போ அவர்கள் இப்படி தனித்திருக்கும் போது சைத்தான்களோடு தங்களுடைய தலைவர்களோடு எதை பார்த்தாலும் பயம் தான். எதை பார்த்தா ஏன் உண்மைக்கு புறம்பான விஷயம். நம்ம ஆரம்பத்திலே சொல்லும் போது சொன்னா ஒருத்தனுக்கு சத்தியம் உள்ள இருக்கு அப்படின்னு சொன்னா எங்க வந்து நின்று வேண்டாலும் அடிச்சு சொல்லுவான். எங்க வேண்டாலும் உன்னை எங்க வேண்டாலும் நான் பாத்துக்கிறேன், நான் சொல்றது நான் இருக்கிறது கரெக்டியா அப்படின்னு. கொஞ்சம் ஒருத்தனுக்கு அப்படி இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா பயம் வந்துடும். உள்ள ஒண்ணு பேசுறது ஒரு மாதிரி இருக்கும், முகம் ஒரு மாதிரி இருக்கும், நடைமுறை ஒரு மாதிரி இருக்கும், உள்ளே இருந்து வர வார்த்தைகளே ஒரு மாதிரி வரும். இன்னைக்கு இன்னைக்கு உள்ள நிலைகளை அரசியல் டிவியை போட்டு பார்த்தா எல்லாம் தெரியும். உள்ள ஒரு மாதிரி வெளியே ஒரு மாதிரி, அந்த முகத்தை பார்த்தாலும் இதுவரை இப்படி உண்டா நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு கேட்பேன். இவர் யாரு புதுசா இருக்காரு அப்படின்னு என்ன பேசுற பேச்சு அப்படி இருக்கு. உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு இப்படித்தான் நம்மளுடைய நிலைமைகள் போய்கிட்டு இருக்கு. அப்ப இதை அல்லாஹ் சொல்றான், இவர்கள் ஒதுங்குகிற போது அப்படி இருக்காங்க. ஏன்னா இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் குழிவெட்ட ஆரம்பிக்கிற போது தங்களுடைய தலைவர்களோடு அவர்களால் இருக்க முடியாது என்பதை அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் அவருடைய கருத்தை சொல்லிட்டு கடைசியா சொன்னா அப்படின்னு கேட்டவன அவங்க சொல்லுவாங்க, இன்னமா நாங்கள் முஸ்தஹ்ஸியூன், நாங்கள் சும்மா கேலி கிண்டல் பண்றவங்க. இந்த மூமின்களையும் நாங்க கேலி பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றான் அந்த ஆளுங்க. யாரு? முனாஃபிக்கீன்கள். இதுக்கு தஃப்ஸீர்ல எழுதும் போது எழுதுறாங்க, யார கேலி பண்றது? கேலி பண்றதுக்கு ஒரு அளவு இருக்கு இல்லையா? கேலி பண்றா யார யாரு கேலி பண்ண முடியும்? அளவு இருக்கு இல்லையா? இப்ப வந்து ஒருத்தர் அளவு இல்லாத நமக்கு மேல இருக்கக்கூடிய ஒருத்தர் சின்ன புள்ள பார்த்து ஒரு அப்பாவை கேலி பண்ணணும் அப்படின்னு சொன்னா பார்த்து பரிதாபப்பட்டு போயிருப்பான். சரி, புள்ள ஏதாவது ஓடி போய் ஒழிச்சுக்குது. இப்ப அப்பா தேடி போறாரு, தெரியாத மாதிரி அப்படி இது பண்றாரு. அப்புறம் புள்ள வந்தோன்னா அது நினைச்சுக்குது, நான் அப்பாவை ஏமாத்திட்டேன். எப்படி? நான் அப்பாவை ஏமாத்தி போட்டேன். இப்போ அவர் பார்த்த உடனே சரின்னு தெரிஞ்சு என்ன செஞ்சுக்கிறாரு? அது சரி, சின்ன புள்ள தானே, பாவம், எல்லா குழந்தையும் நடக்கிறது தானே. இன்னைக்கு அதே மாதிரி சொல்ல வேண்டிய விஷயம், நம்ம நாடுகளில் இருக்கக்கூடிய நிறைய விளையாட்டுகள் இப்படித்தான் சொல்லி தருது. எப்படி? இந்த மாதிரி ஓடி போய் ஒழிச்சுக்கிறது. அடுத்து பிடிக்க வந்தானா அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறது. எஸ்கேப் இது எந்த வயசுல சொல்லி தரான்? இவ்வளவு பேர் எல்கேஜி படிச்சுட்டு இருக்கும் போதே ஆரம்பிச்சிடறான். அதே மாதிரி வர்றவனும் பிள்ளைய கொஞ்சது. ஒருத்தர் அழகா சொன்னார், பிள்ளைய கொஞ்சு போதே உங்க அப்ப மாதிரி திருட்டு கண்ணு, உங்க அப்ப மாதிரி திருட்டு கண்ணு. இங்க அப்படி இப்ப ஆரம்பமே அங்க ஆரம்பிச்சிரு. அப்புறம் அது என்ன செய்யும்? ரெண்டு வயசாகி எட்ட ஆரம்பிச்சோடனா மேல இருந்து பிஸ்கெட்டை திருடி நீங்க அம்மாவுக்கு தெரியாம கேட்டது நான் பழக்கம் வந்துடும் அப்படி ஓட்டிங்க. அது அப்போ இதே மாதிரி மேல்நாட்டு கலாச்சாரங்கள் சொல்லல. மேல்நாட்டு இன்னைக்கு சைனா போன்ற பெரிய பெரிய நாடுகள் எடுத்துக்கிட்டா அங்க வாட்சி எப்படி கோக்குறதுன்னு ஒன்னாவது பிள்ளைக்கு சொல்லித்தரா. அங்க விளையாட்டு பொருளை எப்படின்னா ஒரு காரை தனித்தனியா பிரிச்சு போட்டு அதை கொடுக்கறான், அது கோக்குது உட்காந்து. ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்து வரலன்னா இன்னொன்னு தூக்கி வைக்கிது, அது ஒத்து வரலாம் இன்னொன்னு தூக்கி வருது. அதனுடைய இது எப்படி? இன்னைக்கு நம்மளுக்கு சகவாச தோஷம்னு சொல்லுவாங்க, கூட இருக்க ஆளுகளுடைய ஒட்டிக்கிறது சகவாசம். அப்படி சேர்ந்து சேர்ந்து நம்மளால என்ன பண்ண ஆரம்பிச்சதோ அது அப்படி இது இப்படி இப்படி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டதுனால அது அப்படி கேள்வி பண்ணதுங்க. இப்ப அல்லாஹுவே ஒருத்தர் கேள்வி செய்யறாரு. அப்ப எந்த நிலைமையில இருக்கு? அல்லாஹ் சொல்றான், பாவம், என்ன கேள்வி செஞ்சு உனக்கு என்னடா ஆக போகுது? ஆனா ஆகும் என்று ஆகும். கொண்டு வந்து கியாமத்தினால ஐயாவை பிடிச்சி பாய நிறுத்தின பின்னாடி, அட பெரிய ஜிப்பாங்க தாடிங்க, இவ்வளவு நாள் உலகம் எல்லாம் நம்பிக்கிட்டு இருந்துச்சு ஒரு பக்கங்க, இவர் மாதிரி யாருங்க பக்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உலகமே நம்பிச்சு. அல்லாஹ் அந்த இடத்துல என்ன பண்ணுவான்? தம்பி, இதுவரையும் உன்னுடைய லாகீர்கள் தான் பார்க்கப்பட்டது, இப்ப நம்ம பார்த்தின வெளிப்படுத்துறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப உன்னை பார்த்தா பாவமா இருக்குப்பா எல்லாம் சொல்லுவான். இப்ப உன்னை பார்த்தா பாவமா இருக்கு அப்படின்னு அப்படி வெளியே எடுத்து போட்ட உடனே அத்தனை பேரும் காரி சேர்ந்து துப்புவான். இப்ப அதனாலதான் சொன்னாங்க, இந்த இஸ்திஹ்ஸா என்பது இருக்கிறதே வன்மை, ரொம்ப ஒரு கொடிய கண்டிக்கத்தக்கது. இஸ்லாத்திலே அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லுகிற போது சொல்கிறான், வைலுன் லிகுல்லி ஹுமஸத்தின் லுமஸான்னு சொன்னான். இதை எல்லாரும் நம்ம அடிக்கடி ஓத கேள்விப்பட்டிருப்போம். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? வைலுல்லி குல்லி ஹுமசத்தின் லுமசா. ஹுமசா என்று சொன்னால் புறம் பேசி தெரிபவர்கள், லுமசா என்றால் அதை இட்டு கட்டி அந்த கோழி சொல்லி தெரிபவர்கள், இவர்களுக்கு வயல் என்ற நரகம் கண்டிப்பாக உண்டு அப்படிங்கறது குர்ஆனினுடைய ஆணித்தனமான வாதம். இப்ப இதை வச்சு தஃப்ஸீர்கள் எழுதும் போது எழுதுறாங்க, அந்த முனாஃபிக்கீன்கள் செய்கிற அந்த இஸ்திஹ்ஸாக்கள் அவர்களுடைய கோளாறுகள் இருக்கட்டும். ஒரு பக்கம் பொதுவா ஒருத்தர் ரோட்ல நடந்து போறாரு, கால அடிபட்டுருச்சு, கெந்தி கெந்தி நடக்கிறார், கால உந்தி உந்தி கெந்தி கெந்தி நடக்கிறார். பொண்ணே பின்னாடி இருக்க நம்ம ஆள் பார்த்துட்டு அதே மாதிரி நடந்து காமிச்சான், அதே மாதிரி நடந்து காமிச்சான். ரெண்டு பேரும் பார்த்து சிரிச்சாங்க, ரோட்ல நினைக்கிற ரெண்டு பேரும் யாராவது பார்த்துட்டு சிரிச்சாங்க. சிரிச்சோன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இதுக்கு சொல்லப்படுகிறது அந்த நிலையை அவர் அடையாமலே தவிர மௌத்தாக மாட்டார். சொன்னாங்க, யாரையும் பார்த்து சுகரியத் என்பது இருந்திருந்தது என்று சொன்னால், சுகரியத்னா கிண்டல் பண்றது, அது எதுவோ ஹதீஸ்ல எழுதும் போது ஹதீஸுக்கு விளக்கத்தை தெளிவா எழுதினாங்க, அந்த சுகரியத் கேலி கிண்டல் என்பது வாயால் இருந்தாலும் சரி வாய்மொழியாக ஒருத்தரை டக்கல் அடிச்சாலும் சரி, அல்லது இஷாரத்தன் ஒரு போம்பதே அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தாலும் கூட அவருக்கு என்ன நிலைமை இருக்கோ அதை இவர் அடையாமல் மௌத்தாக மாட்டார். அப்படி அடையறதுக்குரிய சூழ்நிலைகள் இல்லைன்னா அந்த கேவலப்படுத்துதலை உலகத்தில் அல்லாஹ் இவருக்கு கொடுக்காமல் மௌத்தாக மாட்டான். யார் சொன்ன வார்த்தை? சத்திய வார்த்தை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சத்திய வாக்கு இது. இதுல பொய்க்கு எதுக்குமே இடம் இல்லை. ஏ அதுக்கு அதுக்கும் விளக்கம் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு என்ன செய்யறோம்? மிமிக்ரிங்கிறது தனி ஃபன்னுங்க. அது மிமிக்ரிங்கிறது ஃபன்னி என்வரான்மெண்ட். இந்த காலேஜ்ல வந்து அந்த ஒவ்வொரு நேரத்துல ஒரு ஃபங்க்ஷன் வைப்பான். உள்ள வரும்போது ஒரு ஃபங்க்ஷன், காலேஜ் முடிச்சுட்டு போகும்போது ஃபேர்வெல் ஃபங்க்ஷன் நடக்கும். இப்படி அப்ப அந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் ஒரு ஒரு குதூகலத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டிய ஒரு ஃபன் என்வரான்மெண்ட். அப்ப என்ன செய்யறாங்க அங்க? இது மாதிரி மிமிக்ரி. வாத்தியார் எப்படி பேசுவாருன்னு சொல்லிட்டு பேசிக்காம்பாரு புள்ள. யாரும் இருக்க மாட்டாங்க, வாத்தியார் மாதிரிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. இவர் பையன் பேசுவார். அந்த ஜுவாலஜி சார் எப்படி பேசுவாரு, அவர் எப்படி நடந்து வருவாருன்னு சொல்லிட்டு இவர் ஒரு நடையை நடப்பார். அதை பார்த்து பார்த்து பேர் சிரிப்பான். இப்ப இது இருக்கிறதே இது வந்து என்னமோ ஃபன்னி என்வரான்மெண்ட், அது ஒரு சமூகத்தில் ஒரு அங்கம் போன்றாகி விட்டது அல்ல. அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லும் போது சொல்கிறான், லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின் அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும் வலா நிஸாஉம் மின் நிஸாஇன் அஸா அன் யகுன்ன கைரம் மின்ஹுன்ன. ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை, அதாவது அந்த அதே மாதிரி உள்ள அந்த கேலி செய்ய வேண்டாம், கேலி சித்திரங்கள் வரிவதோ கேலி செய்வதோ வேண்டாம். லா யஸ்ஹர் கௌமும், ஒரு கூட்டத்தார்கள் இன்னொரு கூட்டத்தாரை. என்ன பட்ட வர்த்தனம் அல்லாஹ் சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின், ஒரு கூட்டத்தார் இன்னொரு கூட்டத்தாரை கேலி செய்ய வேண்டாம். அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும், அல்லாஹ்விடத்தில் இவனை விட ஆயிரம் மடங்கு அவன் சிறந்தவனாக இருக்கக்கூடும். வலா நிசாஉன், அதே போன்ற பெண்கள் இன்னொரு கூட்டத்தை, வலா நிசாஉம் மின் நிசாஇன் அஸா அன் யகுன்ன கைரம் மின்ஹுன்ன, அவர்களை விட அந்த எந்த பெண்கள் கேலி செய்தார்களோ அவர்களை விட அடுத்த பெண்கள் சூப்பரா இருப்பாங்க. ரப்பினிடத்தில் அக்செப்டட், அந்த பட்டம் குத்தி வைக்கப்பட்டிருப்பாங்க. கேலி செய்யாதீங்க. எல்லா இடத்துலயும் அல்லாஹு தஆலா என்ன சொல்லும் போது சொன்னா, ஆண்களுக்கு மட்டும் சொல்லிட்டு விட்டுருவான் சட்டத்தை. ஆண்களுக்கு மட்டும் சொல்லிட்டு அப்படிப்பட்ட கிண்டல் செய்தா என்று சொன்னால், அப்படி வாய கோணி காமிச்சா கோணாம மௌத்தாக மாட்டான். மௌத்து நேரத்தினாலும் பிடிச்சி இழுத்துருவான். நரம்புகள் உருவப்படுகிற வேலை ஆடி அடங்கி எல்லாம் ஓடி ஒடுங்கிய பின்னால் அங்க நரம்ப பிடிச்சி இழுக்கிற நேரத்தில் சக்கராத்துடைய ஹால்ல படுத்திருக்கும் போது, இன்னும் ஒன்னே ஒண்ணு பாக்கி இருக்குப்பா, இன்னும் ஒன்னே ஒண்ணு பாக்கி இருக்கு, ரூஹ எடுத்துறாதே, என்னங்க பாக்கி இருக்கு. ஒரு நாள் புடவை வாங்குகிற போது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மாமியோட முகத்தை கோணி காமிச்சாலே அது விட்டுருக்கு, இழுமா புரிஞ்சு போச்சா? எவ்வளவு கேவலமான மௌத்து. அந்த அம்மாக்கு முகம் ஒரு மாதிரி கோணி இருக்குங்க, நல்லா இருக்கு. இருக்கும் போது நல்லா இருந்தாங்க, மூத்தா பின்னாடி கோணி இருக்கு, என்னன்னு தெரியல. எப்படி வந்தா அல்ல, எப்படி வந்தா ஊரே பேசுதே. நீ செஞ்சு காமிச்சது 2 நிமிஷம், பக்கத்து வீட்டு மாமிட்ட நீ செஞ்சு காமிச்சது நிமிஷம், அல்ல ஊரே பேச வச்சுட்டானே. இது கலாமிலே இருந்தாலும் சரி, இது வார்த்தையிலே இருந்தாலும் சரி, இஷாரத்தன் கண்ணு ஜாட, கை ஜாட, பேச்சு ஜாட, முக ஜாட, எதுல இருந்தாலும் சரி, அல்லாஹு தஆலா அதை அடையாமல் அவனை மௌத்தாக்க மாட்டான் என்பது சத்திய தூதரினுடைய சத்திய வாக்கு. அதனால இதை பயப்படணும். இப்ப இந்த இடத்துல விளங்க வேண்டிய விஷயம், அவர்கள் அப்படி செய்கிற கேலி சித்திரங்களை அல்லாஹு தஆலா ஒரு காலத்திலே வெளிப்படுத்துவான். அதை கொண்டு அந்த சமுதாயத்திற்கு முன், இந்த சமுதாயம் அல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கடைசி மனிதர் வரை உலகத்திலே முடிந்து, உலக சூழ்நிலைகள் முடிந்து அந்த கால நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற போது அத்தனை பேருக்கு முன்னாடி கூப்பிட்டு வச்சு அவனுடைய அசல் கதானாவை அல்லாஹ் திறந்தான் என்று சொன்னால், இந்த உலகமே அந்த நாட்டத்தை பொறுக்காமல், அட பாவி, இவ்வளவு பெரிய ஆளா நீ, உன்னை நாங்கள் என்ன நம்பிக் கொண்டிருந்தோம், உன்னுடைய நிலைமைகள் இங்கே எப்படி இருந்தது, ஆனால் அல்லாஹ் இன்று வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டானே, இருட்டடிப்புகள் எங்கே போயதுன்னு அன்னைக்கு தெரிஞ்சு காரி துப்பும் போது அன்னைக்குதான் முனாஃபிக்னா யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா இந்த இடத்துல முனாஃபிக்குகளை சொல்லுகிற அதே நேரத்தில் நமக்கும் ஒரு மிகப்பெரிய பாடம் இருக்கிறது. இன்றைய தினத்தில் அந்த பாடத்தை எடுத்துக்கணும். யாரையும் கேள்வி பண்ணக்கூடாது, யாரையும் கேள்வி பண்ணக்கூடாது. பண்ணினால் நாம் அனுபவிக்க வேண்டி இருக்கும்னு உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னா யாரும் ஒத்துக்குவோமா? நானும் நொண்டி மாதிரி நடந்து காமிச்சிட்டு ஏங்காலும் நொண்டியா பேருன்னு தெரிஞ்சுன்னா ஒருத்தர் நொண்டி மாதிரி நடந்து காமிப்பாரா? லூசு மாதிரி இருக்கான அரங்காது அப்படின்னு மர கலண்டதுன்னு ஒண்ணு உனக்கு அப்படி ஒரு நாள் மறையாகி போயின்னு தெரிஞ்சுன்னா யாரையாவது மரம்பமா? நேர்ல வந்து ஒருத்தரை வந்து திட்டிடுறது அடிச்சிருது வேற, அப்படி போன பின்னாடி அந்த கஞ்சாடை பேச்சு, கை ஜாடை பேச்சு, அப்படி ஒரு குத்தல் நக்கல் இதெல்லாம் இருக்கிறதே, இதைத்தான் இஸ்லாம் வேரோடு அறுத்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நிலையை இன்றைய தினத்திலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதற்கு அடுத்தபடியாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தோடு இந்த முனாஃபிக்கீன்களுடைய சப்ஜெக்ட் முடிய இருக்கிறது. அடுத்த வாரம் அல்லாஹு தஆலா ஒரு அழகிய இரு உதாரணங்களை சொல்லுகிறான். உதாரணத்தை சொல்லி சொல்றதுங்கிறது குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய ஒரு பண்பாடு. எதுக்கும் ஒரு மிசால், மிசால் என்று சொன்னால் உதாரணங்கள் அர்த்தம். அதை சொல்லி சொல்லும் போது மக்களுக்கு டக்குன்னு ரீச் ஆகும். என்னங்க, ஒருத்தர் சொல்றாரு பாப்பாத்தியம்மா மாடு வந்தா கெட்டு கெட்டாட்டி போ அப்படின்னாரு. பாப்பாத்தியம்மா என்ன பார்த்தா பாப்பாத்தியம்மான்னு இவன் சொன்னான், என்ன பார்த்தா பாப்பாத்தியம்மான்னு சொன்னான். இது ஒரு ஒரு மிசால், உதாரணம். இது புரோவர்புன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு காலத்துல சொல்லி வச்சுட்டு போயிட்டான், ஏதோ ஒரு காலத்துல சொல்லி வச்சுட்டு போயிட்டான். ஆனா இன்னைக்கு நம்ம அதை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். சில விஷயங்கள்ல சொல்லும் போது இது ஒரு உதாரணத்தை மேல உள்ளதை ஒண்ணு காட்டிட்டு சொல்லுவாரு, இது இப்படித்தான். அப்ப அது அதன்படி அங்க இருக்கிற சூழ்நிலையில நாம் என்ன செய்வோம், விளங்குவோம். ஓஹோ இது இந்த இடத்துக்கு இதனால இப்படி சொல்றாரு. ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா பாரு, ஒரு சின்ன ஒரு வார்த்தை. ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா, முடிஞ்சு போச்சு. ஒரு ரெண்டு வார்த்தையில முடிஞ்சு போச்சு. இதுக்கு என்ன அர்த்தம், வீட்டுல பண்ற சேட்டை பண்ற பிள்ளைய பார்த்து இப்படி சொன்னா இதுக்கு பல அர்த்தம் இருக்கு. அப்ப அதே உதாரணத்தை அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில சொல்லுகிற போது இப்படி உதாரணங்களை காண்பித்து சொல்லுகிற முறையை அல்லாஹு தஆலா அறிமுகப்படுத்துகிறார். அது அடுத்த ஆயத்தில் வருது.
This audio was downloaded from tamilislamicmedia.com.